திணைமாலை 150 மூலமும் உரையும் ஒலி நூல். வெளியீடு ஒலி நூல் உருவாக்க திட்ட குழு. திட்ட தலைமை பேராசிரியர் இரா சந்திரசேகரன். இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை. திட்ட துணை தலைமை முனைவர் ரே புவனேஸ்வரி. பதிவாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை. திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் இரா வெங்கடேசன். இளநிலை ஆராய்ச்சி அலுவலர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை. குறுஞ்சேலி வடிவமைப்பாளர்கள் திரு அமுருக சுவாமிநாதன். நிரலாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை திரு கி கண்ணன். இளநிலை ஆய்வு வளமையர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை. ஒலிநூல் உருவாக்கம் திரு வெ சிவபிரகாசம். தரவு உள்ளீட்டாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை திரு மு முனியசாமி. தரவு உள்ளீட்டாளர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை.
அறிமுகம் பேராசிரியர் இரா சந்திரசேகரன். இயக்குனர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ் செவ்வியல் நூல்களின் சிறப்புகளை உலகெங்கும் பரவச் செய்யும் நோக்கத்தை கொண்டு செயல்பட்டு வருகின்றது. அதற்கேற்ற வகையில் மொழிபெயர்ப்புகள், ஆய்வு திட்டங்கள் முதலான பணிகளுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன. உலக மொழிகள் பலவற்றிலும் தமிழ் செவ்வியல் நூல்களை மொழிபெயர்க்கும் பணியில் செம்மொழி நிறுவனம் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றது. தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியத்தை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஆங்கிலம், இந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. மேலும் பல உலக மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. பௌத்த சமய காப்பியமான மணிமேகலையை பௌத்த சமயத்தை பின்பற்றும் நாட்டினர் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் மலாய், இந்தோனேசியா, சீனம், சிங்களம், தாய், ஜப்பான் உள்ளிட்ட 18 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வருகின்றன. 100 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்க வேண்டும் என்ற இலக்கையும் செம்மொழி நிறுவனம் கொண்டுள்ளது. இவற்றுடன் கிபி 6 நூற்றாண்டுக்கு முந்தைய கல்வெட்டியில் தொல்லியல் முதலான துறைகளில் ஆய்வுகளை மேற்கொள்ளுதல், செவ்வியல் நூல்களின் சிறப்புகளை வலையொலி மூலம் பரப்புதல், இணைய வழியாக செம்மொழி தமிழை கற்பித்தல் முதலான திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பல்வேறு தமிழ் வளர்ச்சிப் பணிகளில் ஒரு முக்கிய மைல் கல்லாக அமைவது பார்வை மாற்றுத்திறனாளிகள் கேட்கும்படியான் ஒலி நூல் திட்டமாகும். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட 41 செவ்வியல் தமிழ் நூல்களுடன் நன்னூல், புறப்பொருள் வெண்பாமாலை, தண்டியலங்காரம், யாப்பரங்கலக்காரிகை, நம்பியக பொருள் ஆகிய 46 தமிழ் நூல்களை ஒலி நூல் வடிவில் செம்மொழி நிறுவனம் தற்பொழுது வெளியிடுகிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஒலி நூல்கள் அனைத்திலும் மூலப்பாடங்கள் எளிய சந்தி அமைப்பில் தரப்பட்டுள்ளன. மூலப்பாடத்திற்கு ஏற்ற செறிவான உரையும் இடம்பெற்றிருக்கின்றது. பார்வை மாற்றுத்திறனாளிகளின் பயன் கருதி இந்த ஒலி நூல்கள் அனைத்தையும் இலவசமாக வழங்குவதில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் கல்விசார் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த ஒலி நூல்களை சிறப்பாக வடிவமைத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரிய பணியில் ஈடுபட்ட நிறுவன பணியாளர்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கீழ்கணக்கு வரிசையில் அகப்பொருள் நூல்கள் 6. அவற்றுள் 2 நூல்கள் திணை என்றும் வேறு 2 ஐந்திணை என்றும் பெயர் பெறுவன. இவற்றை 4 ஐந்திணை என்றும் குறிப்பர். இந்நூல்கள் நற்றிணை 400 அகநானூறு என வரும் சங்க நூல்களை ஒப்ப பாடல் தொகை அளவையும் உடன் கூட்டி வழங்கப் பெறுகின்றன. திணை என்பது நிலம், ஒழுக்கம் முதலிய பல பொருள் படுவதோர் சொல். இங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் ஐநிலம் பற்றி அவ்வநிலத்திற்குரிய புணர்தல், பிரிதல் முதலிய ஒழுக்கங்கள் சிறப்பித்து பாடப் பெறுகின்றன. எனவே இவற்றை திணை என்றும் ஐந்திணை என்றும் குறித்துள்ளனர். ஐந்திணை ஒழுக்கங்களை கோவையாக அமைத்து மாலை போல தந்துள்ளமையின் திணைமாலை என்றும், பாடல் அளவினால் திணைமாலை 150 என்றும் இந்நூல் பெயர் பெற்றுள்ளது. கீழ்கணக்கில் அமைந்த ஐந்திணை நூல்களில் அளவால் பெரியது இதுவே. குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம் என்னும் வரிசையில் ஐந்தினைகளை இந்நூல் முறைப்படுத்தியுள்ளது. 150 என்னும் எண்வரையறைக்கு ஏற்ப தினை ஒவ்வொன்றும் 30 பாடல்களை கொண்டிருத்தலை முறை. அங்கனமாகவும் குறிஞ்சி, நெய்தல், முல்லை தினைகள் 3 31 பாடல்களை பெற்றுள்ளன. இதனால் இந்நூலுள் 153 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மிகுதியான 3 பாடல்களுக்கும் பழைய உரை உள்ளது. எனவே உரைக்காரர் காலத்திற்கு முன்பே இப்பாடல்கள் நூலகத்து உள்ளமை தெளிவு. ஏனைய தினைமொழி 50, ஐந்திணை 50, ஐந்திணை 70 என்னும் நூல்கள் எல்லாம் குறித்த பாடல் அளவுக்கு விஞ்சாமல் அமைவுற்றிருக்க, இந்நூலில் மட்டும் 3 பாடல்கள் மிகுதியாக காணப்பெறுதல் ஐயுறத்தக்கது ஒன்றே. இந்நூலின் ஆசிரியர் ஏலாதியை இயற்றிய கணிமேதாவியாரே. இவர் சமண சமயத்தைச் சார்ந்தவர் என்பதும், மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் என்பதும் பிறவும் ஏலாதி முகவுரையில் காணலாகும். கோடா புகழ் மாறன் கோடல் அணையாள் 4 என்று கூறுதலின், இவர் பாண்டியனிடத்தும் அவன் கோணகரமாகிய கூடலிடத்தும் ஈடுபாடுள்ளவர் என்று கருதலாம். கனிமேதாவியார் என்ற பெயருக்கு ஏற்ப நல்ல நாள் நோக்கி வினைபுரிதலை இந்நூலுள் பல இடங்களில் 46, 52, 54 கூறியுள்ளமை நோக்கத்தக்கது. இவர் கடலுக்கும் காணல் சேர், வெண்மணலுக்கும் மாயவனையும் பலராமனையும் உவமை கூறுவர். இந்நூலை குறித்து பாடப்பெற்ற முனிந்தார் முனிவு ஒழிய என்னும் சிறப்பு பாயிரச் செய்யுளே நூல் இறுதியில் காணலாம். இப்பாடல் அகப்பொருளை வெறுத்த சிலர் விரும்பி ஏற்றுக் கற்று புலமை ஏதும் வண்ணம் ஆசிரியர் இந்நூலை ஆக்கினார் என்பதை தெரிவிக்கிறது. பிற்காலத்து எழுந்த அகப்பொருள் நூல்களுள் இது சிறப்பு வாய்ந்தது. சங்க நூல்களில் விரிவாகச் சிறப்பித்து பாடப்பெறுகின்ற அகப்பொருள் நிகழ்ச்சிகளை எல்லாம் சுருக்கமாய் எளிய வெண்பாக்களில் இந்நூல் அமைத்துள்ளது. ஐந்தினை இயற்கை காட்சிகளை எடுத்துக் கூறுவதில் இவ் ஆசிரியர் வல்லவர். இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் முதலியோர் தம் உரையுள் இன்னோர் பாடல்களை மிகுதியாக மேற்கோள் காட்டியுள்ளனர். இந்நூலின் 127 பாடல் வரையே பழைய உரை உள்ளது. அதற்கு மேலுள்ள பகுதிக்கு உரை கிடைக்கவில்லை. உரையுள்ள பகுதி வரையில் எல்லா பாடல்களுக்கும் பழைய துறை குறிப்புகளும் காணப்படுகின்றன. இப்படிக்கு ஆசிரியர் குழு: 1. குறிஞ்சி. நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும். ஒழுக்கம், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். பாடல் 1. நரைப்படல் சாந்தம் அற எரிந்து நாளால் உரை எதிர்ந்து வித்திய ஓர் ஏனல் திரை எதிர்ந்த தாமரை போல் வாழ் முகத்து தாழ்குழலீர் காணிரோ ஏ மறை போந்தன ஈண்டு.
விளக்கம்: மணம் மிக்க பூங்கொடிகள் படர்ந்த சந்தன மரத்தை வேரோடு வெட்டி நல்ல நாளில் மழையை எதிர்பார்த்து விதைத்ததனால் முதிர்ந்த திணைப்புணத்தை காவல் செய்த தாமரை போன்ற முகத்தையும் நீண்ட கூந்தலையும் உடைய பெண்களே, இந்த இடத்தில் என் அம்புகள் பாய்ந்து தாக்குதற்கு வந்த மான்களை நீங்கள் பார்த்ததுண்டோ என தலைவன் தலைவியையும் தோழியையும் பார்த்து கேட்டாள்.
பாடல் 2. சுள்ளி சுனைநீளம் சோபாலிகை செயலே, அள்ளி அழகத்தின் மேலாய்ந்து தெள்ளி, இதனால் கடியொடுந்தா இருங்கடா யானே, உதனால் கடிந்தான் உளன்.
விளக்கம்: பரணில் இருந்த தலைவியை குளிர்ந்த மதத்தை உடைய ஆண் யானை தாக்கிய போது ஒருவன் முட்டம்பினால் அந்த யானையை துரத்தி தலைவியை காப்பாற்றி அனிச்ச மலரையும் நீல மலரையும் அசோக மலரையும் பறித்து தலைவியின் கூந்தலில் அணிவித்தான். அவன் தலைவியின் உள்ளத்தே விளங்குகிறான் என்று தோழி செவிலிக்கு கூறினாள்.
பாடல் 3. சாந்தம் எரிந்து உழுத சாரல் சிறிதினே, சாந்தம் எரிந்த எதன் விசை சாந்தம், கமழக் கிளி கடியும் கார் மயில் அன்னாள், இமழக் கிளி இழா ஆர்த்து.
விளக்கம்: சந்தன மரக்கட்டைகளை கால்களாக அமைத்து பரன் செய்து கார்கால மயிலை போன்ற தலைவி ஆலோ என்று கூவியும் கிளிக்கூட்டம் செல்வதில்லை, எனவே அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்லப் போகின்றனர் என்று தலைவனிடம் தோழி கூறியது.
பாடல் 4. கோடா புகழ் மாறன் கூடல் அணையாளே, ஆடா அணகினும் காணேன் போர் வாடாக், கருங்கோல் வேல் மன்னர் கலம் புக்க கொல்லோ, மருங்கோல் கொம்பு அன்னாள் மயில்.
விளக்கம்: தலைவியை விளையாட்டு பண்ணையிலும் கண்டேனில்லை. போர்க்களத்தில் பின் வாங்காது வேற்பட ஏந்திய மன்னர் அணியும் முதன்மை அணியாக உள்ள மொழியாக ஒன்று கூடி வளர்ந்து அவள் முதுக்குறைவனை காட்டினவோ என்று தலைவன் தனக்குள் சொல்லுதல். தலைவியை எச்சரித்தனர்.
பாடல் 5. வினை விளைய செல்வம் விளைவது போல் நீடா பனை விளைவு நாம் என்ன பாத்தி தினை விளைய மை ஆர் தடன் கண் மயில் அந்நாய் தீத்தீந்து கையார் பிரிவித்தல் கான்.
விளக்கம்: மை போன்ற பெரிய கண்களை உடையவளே, நாம் களவு புரட்சியின் கண் எதிர்பார்த்து கொண்டிருக்க அதற்கு இடையூறு செய்வது போல செல்வம் ஒருவனுக்கு பெருகுவது போல பயிரானது விளைந்து கொய்ய வேண்டிய நாள் வந்துவிட்டதென்று நம்மவர்க்கு அறிவித்து நம்மை தலைவரிடம் இருந்து பெரிய செய்தலை காண்பாயாக என்று தலைவியிடம் தோழி கூறினாள்.
பாடல் ஆறு. மால் நீளம் மாண்ட துகில் உமிழ்வது ஒத்து அருவி. மால் நீளமால் வரை நாட கேள் மா நீளம் காயம் வேர் கண்ணால் கனை இருளில் நீ வர ஆயுமோ மஞ்சள் நீ ஆய்.
விளக்கம்: நீல மணிகள் பாயும்படியான அருவியை உடைய மலை நாட்டு தலைவனே, நீல மலர்களை வெறுத்து ஒதுக்கும்படியான நிலையில் இருக்கும் வேல் போன்ற கண்களை உடைய தலைவி இருளின்கண் நீ வர உனக்கு ஏற்படும் துன்பத்தை ஆராயும் மனப்பக்குவம் உடையவளா என்பதனை நீ எண்ணி பார்ப்பாயாக என தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் ஏழு. கறி வளர் போன் சாரல் கை நாகம் பார்த்து நெறி வளர் நீர் வேங்கே கொட்கும் முறி வளர் நல் மலை நாட இரவரின் வாழாளால் நல் மலை நாடன் மக.
விளக்கம்: மலை நாட்டு தலைவனே, மிளகு படர்கின்ற அழகிய சாரலின் கண் தும்பிக்கையை உடைய யானைகளை எதிர்பார்த்து வளர்கின்ற வேங்கை புலிகள் தெரியும் இரவின் கண் நீவரின் நன்மலை நாடன் மகள் பொறுக்க மாட்டாள் என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் எட்டு. அவட்கோயின் ஐவனம் காவல் அமைந்தது இவட்கோயின் செந்தினை கார் எனல் இவட்கோயின் என் உளவால் ஐந்து இரண்டு ஈத்தான்கோல் என் ஆம்கோல் கண் உளவால் காமன் கனே.
விளக்கம்: தலைவியிடம் காமனின் அம்பான ஐந்தும் உள்ளன, அவற்றுள் இரண்டு அம்புகளை விழிகளில் உள்ளனவாய் காமன் அவளுக்கு தலைவி கொடுத்தானோ, எனவே என் உயிருக்கு யாது நிகழுமோ என தலைவன் கூறியது.
பாடல் ஒன்பது. வஞ்சமே என்னும் வகைத்தால் ஓர்மா வினாய் தஞ்சம் தமியனாய் சென்றேன் என் நெஞ்சே நலம் கொண்டு ஆர் பூங்குழலாள் நன்று ஆயத்து அன்று என் வலம் கொண்டாள் கொண்டாள் இடம்.
விளக்கம்: தப்பி வந்த மான் ஒன்றை கண்டதுண்டோ என தினவே தனியனாய் தினை புனத்தை நாடிப்போனேன் மங்கையர் நடுவில் மனம் வீசும் பூக்களை அணிந்தவள் என் வெற்றி திறனை கை கொண்டவளாய் என் உள்ளத்தை தனக்கு இடமாக கொண்டு விட்டாள். இது மாயமோ என தலைவன் தோழனிடம் கூறினான்.
பாடல் பத்து. கருவிரல் செம்புக வெண்பல் சூர் மந்தி பருவிரலால் பைன் சுனை நீர் தூய் பெருவரைமேல் தேன் தேவர்க்கு ஓக்கும் மலை நாடவாரலோ வான் தேவர் கொட்கும் வழி.
விளக்கம்: கருமையான விரல்கள் சிவந்த முகம் வெண்மையான பற்களை உடைய சூல் கொண்ட பெண் குரங்கு தன் பெரிய விரலால் அணை நீரை தேவர்களுக்கு தூவி வழிபடும் மலை நாட்டை உடையவனே, தேவர்கள் உலவுகின்ற மலையின் வழியே நீ தலைவியை நாடி வருவதை கைவிடுவாயாக என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் பதினொன்று. கரவு இல் வள மலைக்கல் அருவி நாட உறவில் வலியாய் ஒரு நீ இரவின் வழிகள் தாம் சால வர அரிய வாரல் இழை கணா யானை எதிர்.
விளக்கம்: மலைகளையும் அருவிகளையும் உடைய தலைவனே, நீ இரவில் வலியவில்லையே துணையாய் கொண்டு வரும் மலை வழிகள் துணை இல்லாமல் வருவதற்கு உரியன இல்லை, மதுநீரைச் சொறியும் யானைகளின் முன் வராமல் இருப்பாயாக என தோழி தலைவனிடம் கூறியது.
பாடல் பன்னிரண்டு. வேலனார் போக மறி விடுக்க வேறியும் பாலனார்க்கு ஈக பழியிலாள் பாலால் கடும் புலலின் நீந்தி கரை வைத்தார்க்கு அல்லால் நெடும் பனை போல் தோல் நேராள் நின்று. விளக்கம்: விரியாடுவதற்கு வந்த பூசாரி அதனை செய்ய வேண்டாம், தலைவி விரைவாக செல்லும் நீரில் ஆடிட நீர் அவளை அடித்துச் செல்ல தலைவன் அவளை கரை சேர்த்தான், அத்தலைவனைத் தவிர வேறு எவரையும் மனம் செய்ய மாட்டாள், அவள் மயக்கத்துக்கு அதுவே காரணம் என தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்றல். பாடல் பதின்மூன்று. ஒரு வரை போல் எங்கும் பல வரையும் சூழ்ந்த அறுவரை உள்ளதாம் சீரூர் வருவரையுள் ஐ வாய நாகம் புறம் எல்லாம் ஆயிங்கால் கை வாய நாகம் சேர்காடு.
விளக்கம்: எல்லா மலைகளும் உயர்ந்து கடப்பதற்கு அரிய எல்லையுள் எம் சிறிய ஊர் உள்ளது, ஐந்து வாய்களை உடைய பாம்புகள் நிறைந்து உள்ளன, யானைகள் நிறைந்த காடுகள் உள்ளன, துன்பம் நிறைந்த வழியில் நீ வர வேண்டாம் என தோழி இரவு குறி வேண்டும் என்று கூறிய தலைவனிடம் கூறியது.
பாடல் பதினான்கு. வருக்கை வட மலையுள் மாதரும் யானும் இருக்கை இதன் மேலேம் ஆகஸ்டு பருக்கை கடா மால் யானை கடிந்தானே அல்லால் தொடாவால் என் தோழி தோல்.
விளக்கம்: பலா மரங்கள் நிறைந்த மலையிடத்தில் நானும் தலைவியும் பரண் மீது தினைப்புணத்தை காத்தோம். அப்போது மதையானையிடம் இருந்து காப்பாற்றிய காளையைப் போன்றவனைத் தவிர எவரையும் என் தலைவியின் தோள்கள் தொடமாட்டா என்று தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்றல்.
பாடல் 15. வாடாத சான்றோர் வரவு எதிர்கொண்டிராய், கோடாது நீர் கொடுப்பின் அல்லது கோடா, எழிலும் முலையும் இரண்டிற்கும் முன்னீர், பொழிலும் விலை ஆமோ கோந்து.
விளக்கம்: தலைவன் அனுப்பிய சான்றோரின் வருகையை ஏற்று நீர் வார்த்து மணமுறையில் மகளை தந்தால் அல்லது நம் மகளின் தளர்ச்சி இல்லாத கட்டழகும் கொங்கைகள் என்ற இரண்டிற்கும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகம் பொருந்தியதாய் நின்று காணிக்கையாக கொள்ளத்தக்கது ஆகுமோ? காதலை மதிக்க வேண்டும் என்று நற்றாய் தந்தை தமையன் ஆகியோருக்கு அறத்தோடு நின்றாள்.
பாடல் 16. நாள் நாகம் நாரும் நனை குழலா நல்கீட்டான், பூன் ஆகம் நேர்வு அளவும் போகாது பூன் ஆகம் என்றேன், இரண்டாவது உண்டோ மணல் மாமேல் நின்றேன் மருகிடையே நேர்ந்து.
விளக்கம்: மலர்களை அணிந்த தலைவி அணிகளுடன் கூடிய மார்பை எனக்கு அழித்து என்னுடன் புணரும் வரைக்கும் எலும்பால் ஆன அணிகலன் என் மார்பு நின்று நீங்காது. இனி இதற்கு மாறாக வேறொரு சொல் உண்டோ? பனை மணலால் செய்யப்பட்ட குதிரையின் மீது எரி ஊறத் தொழிந்து விட்டேன் என தலைவன் தோழியிடம் கூறினான்.
பாடல் 17. அரிது அவளை ஐய இடை மனவாய் ஆய, சிறிது அவள் செல்லால் இரும் என்று அஞ்சி சிறிது அவள் நல்குமாய் காணாது நைந்து உருகி என் நெஞ்சம் ஒல்குமாய் ஒல்கல் உறும்.
விளக்கம்: தலைவியை நான் நன்றாக அறிவேன். அவள் உண்டா இல்லையா என்று ஐயப்படும்படி உள்ள இடையானது வருந்துமாறு அவள் சிறிது தொலைவு செல்வதற்கு முன்பே என் உள்ளம் அவள் இடை ஒடிந்துவிடும் என்று அஞ்சி அவள் நடக்கும் தோறும் அவள் பின் போய் தளர்ந்து வருந்தும் என்று தலைவன் தோழியிடம் கூறியது.
பாடல் 18. எனாம் கொல் ஈடு இல் இளவேங்கே நான் உரைப்ப, ஓனாம் போர் வேலவர்தாம் புரிந்தது என்னே, மருவி ஆ மாலை மலை நாடன் கேண்மை இருவியாம் ஏனன் இனி.
விளக்கம்: வேங்கை மரம் தினைக்கதிரை கொய்ய வேண்டியதை பூத்து தெரிவித்தது. கதிர்கள் பறிக்கப்பட்டு வெற்றுத்தினை தாளை உடையதாய் விளங்கும். தந்தையும் தமையனும் தலைவிக்கு பரிசமாக விரும்பியது பொன்னாலான அணிகலன் ஆகும். நட்புடன் பழகி வரும் மலைநாட்டுத் தலைவனின் நட்பு என்ன ஆகுமோ? தோழி வரைவு கடாயது.
பாடல் 19. பால் ஒத்த வெள் அருவி பாய்ந்து ஆடி பால் பூப்பே, தாளத்த ஐவனம் காப்பாள் கண்வேல் ஒத்து என் நெஞ்சம் வாய்ப்புக்கு ஒழிவு காண்பானோ காண்குடா அம் சாயர்க்கே நோவல் யான்.
விளக்கம்: பால் போன்ற நீர்வீழ்ச்சியில் பாய்ந்து நீராடுதலை செய்து பலவகையான மலர்களை பரப்பினார் போல் இருக்கின்ற புனத்தை காவல் செய்யும் தலைவியின் கண்கள் வேலினை போல் என் உள்ளத்தில் தாவி புகுந்தன. காரணம் என் உயிரின் ஒழிவை காண வேண்டும் என்பதோ? அவ்வளவு முயற்சி தேவையில்லை, ஏனெனில் நான் தலைவியை காண்பதைக் கொண்டு அவளது மேனிக்கே வருந்துகின்றேன் என தலைவன் தோழிக்குச் சொன்னது.
பாடல் 20. நாள் வேங்கே போன் விளையும் நல்மலை நல் நாட, கோள் வேங்கே போல் கொடியார் என் ஐயன்மார் கோள் வேங்கே, அன்னையால் நீயும் அருண் தழையாம் ஏலாமைக்கு என்னையோ நாளை எளிது.
விளக்கம்: பொன் போன்ற வேங்கை மலர்கள் பூத்த மலை நாடனே, என் தமையன்மார்கள் புலியை போன்று வீரமானவர்கள், நீயும் புலியை போன்று காணப்படுகிறாய், இங்கு நீ இருந்தால் போர் ஏற்படும், நீ கொண்டு வந்த தழையை நாளை யாம் ஏற்றுக்கொள்வது எளிதாகும் என்று தோழி தலைவன் கொண்டு வந்த பரிசை ஏற்க மறுத்தாள்.
பாடல் 21. போன் மெலியும் மேனியால் போன் சுழங்கு மென் முலைகள், என் மெலிய வீங்கினவே பாவம் என்று என் மெலிவிற்கு அன் கண்ணி வாடாமை யான் நல்ல என்றால்தான் உங்கண்ணி வாடாள் உடன்று.
விளக்கம்: தலைவியின் தேமல் படர்ந்த கொங்கைகள் நான் வருந்துமாறு பார்த்து காணப்படுகின்றன. தலைவா, நீ வீணாக மெலுகின்றாய், நீ குணர்ந்த குறுங்கண்ணிய தழை வீணாக வாடிப் போகாதபடி யான் தலைவியிடம் கொண்டு சேர்த்து இவை நல்லவை எனக் கூறினால் தலைவி துன்பப்படாமல் ஏற்றுக்கொள்வாள் என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் 22. கோல் யானை வெண் மறுப்பும் கொல் வல் புலி அதளம், நல் யானை நின் ஐயர் கூட்டுண்டு செல்வார்தாம், ஓர் அம்பினான் ஈடு போக்குவர் யான் போகாமல் ஈர் அம்பினால் ஈதாய் இன்று.
விளக்கம்: கொள்கின்ற யானையினுடைய வெண்மறுப்பையும் கொல்ல வல்ல புலியையும் கொள்கின்ற உன் தமையர் இத்தனை புறத்தில் வருகின்றவரை ஓர் அம்பினால் ஒழித்தார். ஆனால் நீயோ நான் இவ்விடத்தை விட்டு நீங்காதவாறு உன் கண்களாகிய அம்புகளால் தாக்கினாய் என தலைவன் தலைவியிடம் கூறுதல்.
பாடல் 23. பெருமலை தாம் நாடி தேன் துய்த்து பேணாது அருமலை மாய்க்குமவர் தங்கே திருமுலைக்கு நான் அழிந்து நல்ல நலன் அழிந்து நைந்து உருகி ஏன் அழுதற்கு யாம் ஏயினம்.
விளக்கம்: மலை போன்ற யானைகளை கைப்பற்றும் வீரர்களின் தங்கையாகிய தலைவியின் கொங்கை மீது கொண்ட வெறுப்பினால் நாணம் இழந்து அரிய பண்புகள் யாவும் கெட்டுத் தளர்ந்து வலிமை கெடும் நிலைக்கு நாம் எடுத்துக்காட்டாய் அமைந்தோம் என தலைவன் கூறினான்.
பாடல் 24. நரந்தான் தகரம் பகுளம் இவற்றை வெறும் புதல் போல் வேண்டாது வேண்டி எரிந்து உழுது செந்தினை வித்துவார் தங்கை பிறர் நோய்க்கு நொந்து இணைய வல்லலோ நோக்கு.
விளக்கம்: பயனற்ற பயிர்களை வெட்டி சிவந்த தினை விதைப்பவரான மலைநாட்டு தலைவரின் தங்கை மற்றவர் படும் துன்பத்துக்காக தளர்ந்து வருந்துவாளா? நீ நன்று ஆராய்வாயாக என தலைவன் தோழியிடம் கூறினான்.
பாடல் 25. கோல் இயல் வேழம் குயவரை கோட்பிழைத்து நல் இயல்தம் இனம் நாடுவ போல் நல் இயல் நாம வேர் கண்ணால் நடுநடுப்ப வாரலோ ஏம வேல் ஏந்தியிரா.
விளக்கம்: கொல்லும் தன்மையுடைய யானைகள் புலியினால் பற்றப்படுவதென்றும் தப்பி நல்ல தன்மையுடைய தன் கூட்டத்தை தேடித் திரிவன போன்று இரவில் பாதுகாவலான வேலை கையில் கொண்டு நல்ல இயல்புடன் அச்சம் தரும் வேலை போன்ற கண்களையுடைய தலைவி மிகவும் நடுக்கம் கொள்ள வாராதிருக்க வேண்டும் என்று தோழி தலைவரிடம் சொன்னாள்.
பாடல் 26. கருங்கால் இளவேங்கே காண்ட பூக்கள் மேல் இருங்கால் வயவேங்கே ஏய்க்கும் மருந்தால் மழை வளரும் சாரல் இரவரின் வாழாள் இழை வளரும் சாயல் இனி.
விளக்கம்: அணிகலன்களை அணிந்த தலைவி, வேங்கை மலர்கள் பாறைகள் மீது படிந்து பெரிய கால்களை உடைய புலியைப் போல விளங்கும். அத்தகைய இடங்களில் மழை விடாது பெய்யும். அவ்வழியே இரவில் நீ வருவாயின் தலைவி உயிர் தாங்கிக் கொண்டு இருக்க மாட்டாள் என்று தோழி தலைவனிடம் சொன்னாள்.
பாடல் 27. பனி வரை நீர் வேங்கே பய மலை நல் நாட இனி வரையாய் என்று எண்ணிச் சொல்வேன் முனி வரையுள் நின்றான் வழியாக நீ வரையாய் கண்டால் ஒன்றால் காப்பு ஈயும் உடன்று.
விளக்கம்: குளிர்ந்த மலைகளை உடைய மலை நாடனே, இதுகாரும் நீ தலைவியை மணந்து கொள்ளவில்லை, இனியேனும் மணந்து கொள்ள வேண்டும் என நினைத்து உனக்கு ஒன்றை கூறுவேன். இந்த மலையில் நின் கால் வன்மையையே துணையாக கொண்டு நீ வருவதை எம் தாய் பார்த்தாள், எம்முடன் சினந்து மாறுபட்டாள், காவலை எமக்கு ஏற்படுத்தினாள். எனவே தலைவியை நீ விரைவில் மணந்து கொண்டு கழிப்பாயாக என தோழி தலைவனை பார்த்து சொன்னாள்.
பாடல் 28. மேகம் தோய் சாந்தம் விசை திமிசு கால் அகில் நாகம் தோய் நாகம் என இவற்றைப் போக எரிந்து உழுவார் தங்கே இருந்தனன் கண் கண்டும் மறிந்து உழல்வானோ இம்மலை.
விளக்கம்: சந்தனம் வேங்கை அகில் சுரப்பன்னை போன்ற மரங்களை வெட்டி உழுது தினை பயிர் இடுபவரான மலை நாட்டவரின் தங்கையான தலைவியின் நீண்ட அகன்ற கண்களை பார்க்க நேர்ந்தும் இங்கிருந்து மீண்டு அங்கு வருவதற்கு முயன்று வந்த தலைவன், ஆ, இந்த மலையைப் போன்ற நெஞ்சினன் ஆவான் என்று பாங்கன் வியந்து உரைத்தான்.
பாடல் 29. பலா எழுந்தபால் வருக்கை பாத்தி அதன் நேர் நிலா எழுந்த வார் மணல் நீகி சுலா எழுந்து கான் யாரு கால் சீத்த காந்தர் அம்பூன் தன் பொதும்பர் தான் நாரத் தாழ்ந்த இடம்.
விளக்கம்: உயர்ந்த பலாமரத்தின் பக்கத்தில் நிலவின் ஒளி பொருந்தியுள்ள மணல் உயர்ந்து வட்டமாய் பரவி விளங்கும் ஆற்றின் பக்கம் காந்தள் மலர்கள் மிகுந்துள்ள சோலை அச்சோலையே நானும் தலைவியும் விளையாடும் இடம் என்று தோழி தலைவனிடம் கூறினாள். பாடல் 30. திங்களுள் வில் எழுதி தேராது வேல் விளக்கி தங்கள் உளாள் என்னும் தாழ்வினால் இங்கள் புனம் காக்க வைத்தார்போல் பூங்குழலைப் போன்று என் மனம் காக்க வைத்தார் மருண்டு. விளக்கம்: நிறைந்த சந்திரனில் இரண்டு வில்களை எழுதி காண்பவர்க்கு தீமை உண்டாகும் எனப் பாராது இரண்டு வேல்களான கண்களை அந்த வில்லில் மாறுபாடாய்ப் பொருத்தி தம் குலத்தில் வந்தவள் என எண்ணப்படும் எளிய காரணத்தால் இவ்விடத்தில் மலர்கள் சூடிய கூந்தலை உடைய தலைவியைத் தினை புனத்தைக் காவல் செய்ய வைத்துவிட்டார்கள். ஆனால் அவளோ என் உள்ளத்தில் புகுந்து காவல் காக்கின்றாள் என தலைவன் தன் பாங்கனுக்குச் சொன்னான்.
பாடல் 31. தன் குறை இது என்னான் தழை கொணரும் தன் சிலம்பன் நின் குறை என்னும் நினைப்பிலனாய் போன் குறையும் நான் வேங்கே நீழலுள் நன்னான் எவன் கொலோ கோள் வேங்கே அன்னான் குறிப்பு.
விளக்கம்: குளிர்ந்த மலை நாடன் தனக்குரிய காரியம் இன்னது என்று உரைக்கவில்லை. பூந்தழைகளை அடிக்கடி கொண்டு வருகின்றான். தான் நாடி வந்த செயல் உன்னால் முடியத்தக்கது என்ற எண்ணம் கொண்டவனாய் பொன்னின் நிறத்தையும் தோற்கச் செய்யும் புதிய மலர்கள் மலர்ந்த வேங்கை மரத்தின் நிழலிலும் நில்லாதவனாய் உள்ளான். ஆகவே வன்மை மிக்க புலி போன்ற அவரது மனக்கருத்து யாதோ என்று தோழி தலைவியிடம் உரைத்தாள்.
இரண்டாவது நெய்தல் பாடல் 32. பாடல் அம் தன் கழி பாடு அறிந்து தன்னைமார் நூல் நல நூல் வலையால் நொந்து எடுத்த காணல் படுகுலால் காப்பாள் படை நெடுங்கண் நோக்கம் கடிவு உள்ளா என்னையே காப்பு.
விளக்கம்: தன் தமையன் முகந்து பிடித்து மீன்களை காய வைத்த கருவாட்டினை கடல் துறையில் இருந்து காப்பாளின் பார்வை கருவாட்டில் நிலை கொள்ளாமல் எளியனையே தன்வயப்படுத்தி காப்பதில் நிலை கொண்டது என தோழனிடம் தலைவன் கூறியது.
பாடல் 33. பெருங்கடல் வெண் சங்கு காரணமா பேணாது இருங்கடல் மூழ்குவார் தங்கே இருங்கடலுள் முத்து அன்ன வேண் முறுவல் கண்டு உருகி நைவார்க்கே ஒத்தனம் யாமே உளாம்.
விளக்கம்: பெரிய கடலில் முழுகுபவரான பரதவரின் தங்கையாகிய எம் தலைவியின் பெரிய கடலில் விளையும் முத்துக்களைப் போன்ற வெண்மையான பற்களின் ஒளியை பார்த்து மனம் தளர்ந்து வருந்தும் மக்களை போன்றவராய் நாம் ஆனோம் என தலைவன் தன் தோழனுக்கு கூறினான்.
பாடல் 34. தாமரைதான் முகமா தன்னடை ஈர்மா நீளம் காமர் கண் ஆகஸ்டு கழி துயற்றும் காமர் சீர் தன் பரப்ப பாய் இருள் நீவரின் தாழ் கோதையாள் கண் பரப்ப கான் நீர் கசிந்து.
விளக்கம்: அழகிய சிறப்பான குளிர்ந்த கடல் பரப்பை உடைய தலைவனே, தாமரையே முகமாகவும் குளிர்ந்த இலைகள் ஈரமான கண்களாகவும் உடைய தலைவியை சந்திக்க கடல் கழிகளை உறங்கச் செய்யும் பரவி நிற்கும் இருளையுடைய இந்த இரவில் நீ வருவாயானால் தலைவி வருந்துவதை நீ காண்பாயாக என தோழி தலைவனிடம் கூறியது.
பாடல் 35. புலால் அகற்றும் பூம்புன்னை பொங்கு நீர் சேர்ப்பா நிலா அகற்றும் வெண் மணல் தன் காணல் சுலா அகற்றி கங்குல் நீ வாரல் பகல்வரின் மா கவ்வை ஆம் மங்குல் நீர் வெண் திரையின் மாட்டு.
விளக்கம்: புன்னை மரங்கள் நிறைந்து காணப்படும் துறையை உடையவனே, நீ இரவில் வராமல் பகலில் வந்தால் மேகம் போன்ற நீரை உடைய கடற்கரையின் பக்கம் பழிச் சொற்கள் உண்டாகும் என தோழி தலைவனிடம் கூறியது.
பாடல் 36. முருகு வாய் முள் தாழை நீள் முகை பார்ப்பு என்றே குறுகு வாய் பெய்து இறை கொள்ளாது உருகி மிக இன்னா வெயில் சிறகால் மறைக்கும் சேர்ப்ப நீ மன்னா வரவு மர.
விளக்கம்: நாரை தாழையின் முட்டுகளை தன் குஞ்சுகள் என்று எண்ணி தாம் கொண்டு வந்த இறையை அவைகளுக்கு புகட்டும் அவை உண்ணாததை கண்டு வருந்தி அவற்றை சூரியன் கதிர்கள் படாதபடி சிறுகால் பாதுகாக்கும். இத்தகைய நாட்டை உடையவனே, நீ வந்து போவதை மறப்பாயாக நிலையான வரவை மேற்கொள்வாயாக என்று தோழி வரைவு கடாயது.
பாடல் 37. ஓத நீர்வேலி உரை கடியா பாக்கத்தார் காதல் நீர் வாராமே கண் நோக்கி ஓத நீர் அன்று அறியும் ஆதலால் வாராது அலர் ஒழிய மன்று அறிய கொள்ளீர் வரைந்து.
விளக்கம்: தோழி தலைவனை நோக்கி, தலைவா, முன்னம் நீ செய்த உறுதிமொழிகளை அலைகளையுடைய கடல் நீர் அறியும். உம்மேல் உள்ள அன்பால் துன்பம் அடைந்து இவளுடைய கண்கள் நீர் வரப் பெறாமலும் உள்ளதை உம் கண்களால் இவள் அடைந்த வேறுபாட்டை உற்று பார்த்து இங்கனம் வந்து கொண்டிராமல் பழிச் சொற்கள் நீங்குமாறு உறவினரான கூட்டத்தவர் அறிய இவளை மணந்து கொள்வீராக என்று உரைத்தான்.
பாடல் 38. மா கடல் சேர் வெண் மணல் தன் காணல் பாய்திரை சேர் மா கடல் சேர் தன் பரப்பன் மார்பு அனந்தா மா கடலே என் போல துஞ்சாய் இது செய்தார் யார் உரையாய் என் போலும் துன்பம் நினக்கு.
விளக்கம்: பெரிய கடலை சேர்ந்து துறையுடைய தலைவனின் மார்பாலே வருத்தம் அடையாத பெருங்கடலே, என்னை போன்று நீ உறங்காது இருக்கின்றாய். என் துன்பத்தை போன்ற கொடுமையினை உனக்கு செய்தவர் யார் சொல்வாயாக என கடலை பார்த்து தலைவி வினவினாள்.
பாடல் 39. தந்தார்க்கே ஆமால் தட மென் தோல் இன்னார் வந்தார்க்கே ஆம் என்பார் வாய் காண்பாம் வந்தார்க்கே காவா இள மணல் தன் கழி காணல் வாய் பூவா இள ஞானல் போது.
விளக்கம்: உப்பங்கழிகளை பக்கத்தில் கொண்ட கடற்கரை சோலையில் வந்து முன்னர் பூவாமல் அப்போதே மலர்ந்த இளைய கோங்கின் மலரை என் கையில் பறித்து தந்து போன தலைவர்க்கே தலைவியின் மென்மையான தோள்கள் தக்கவை. இப்போது மனம் பேசி வந்தார்க்கு தகுதியுடையன என்று சொல்பவரின் வாய்ச்சொல்லின் உறுதியை எத்தகையது என உணர்வோம் என தோழி செவிலித்தாயிடம் சொன்னாள்.
பாடல் 40. தன் துணையோடு ஆடும் அலவலையும்தான் நோக்கா, என் துணையோடு ஆட இயையுமோ, என் துணையோடு ஆடினாய் நீ ஆயின் அந்நோய்க்கு என் நொந்து என்று போயினான் சென்றான் புரிந்து.
விளக்கம்: தலைவன் ஆண் நண்டை பார்த்து நீ உன் பெண் நண்டுடன் விளையாடுவது ஒன்றையே செய்திருப்பாயானால் பிரிவு துன்பத்தை நீ அறிய மாட்டாய். எனவே பிரிவு துன்பத்தை எடுத்துச் சொல்வதில் என்ன பயன் உண்டு எனக் கூறி அகன்றுவிட்டான் என்று தோழி தலைவியிடம் கூறியது.
பாடல் 41. உருகுமால் உள்ளம் ஒரு நாளம் அன்றால் பெருகுமால் நம் அலர் பேண பெருகா, ஒருங்கு வால் மின்னோடு உறும் உடைத்தாய் பெய்வான் நெருங்கு வான் போல நிகழ்ந்து.
விளக்கம்: ஒன்றாய்ப் பெருகி வெண்மையான மின்னலுடன் இடிகளையும் கொண்டு பெய்வதற்கு நான்கு பக்கங்களிலும் சூழ்கின்ற மழையைப் போல அயலவர் விரும்புமாறு கூறப்பட்ட பழிச்சொற்கள் பெருகுகின்றன. எனவே பல நாட்கள் நம் உள்ளம் வருந்துகின்றது என்று தலைவி கூறினாள்.
பாடல் 42. கவனக்களிப்பு இயல்மால் யானை செற்றாலி, தவழதான் நில்லாதது போல் பவளக் கடிகையிடை முத்தம் காந்தொரும் நில்லா தொடி கையிடை முத்தம் தொக்கு.
விளக்கம்: உணவை உண்டதால் கிளர்ச்சியான தன்மை கொண்ட மதம் மிக்க யானையானது யாழியின் சிறு குட்டி நடை கற்கும் பருவத்திலும் அதற்கு அஞ்சி எதிர் நிற்காது. அதுபோன்று பவளத்துண்டமான வாய் இதழ்களின் இடையே தோன்றும் பற்களான முத்துக்களை காணும் வேளைகளில் எல்லாம் தலைவியின் கையில் உள்ள வளையல்களில் பதிக்கப்பட்டு உள்ள முத்துக்கள் ஒன்று சேர்ந்தும் ஒப்புமையில் தோற்கும் என தலைவன் தோழியிடம் கூறியது.
பாடல் 43. கடற்கோடி இரு மறுப்பு கால் பாகன் ஆகஸ்டு, அடற்கோட்டி யானை திரையா உடற்றி கரை பாய் நீ சேர்ப்ப கனை இருள் வாரல் வரைவாய் நீ ஆகவே வா.
விளக்கம்: கடல் சங்கு பெரிய மறுப்பாகவும் காற்று பாகனாகவும் அலைகள் யானையாகவும் அமைந்து கடற்கரையினை சுற்றி வருத்தும்படியான நீண்ட கடற்கரை தலைவனே, மிகுந்த இருளை உடைய இரவில் நீ வராதிருக்க வேண்டும். வர விரும்பினால் மனத்துக்குரியனாகவே வருக என தோழி தலைவனை வரைவு களாயது.
பாடல் 44. கடும் புலால் புன்னை கடியும் துறைவா, படும் புலால் புல் கடிவான் புக்க தடம் புல் ஆம் தாழை மாநாழல் ததைந்து உயர்ந்த தாழ் பொருளில் ஏழை மான் நோக்கியிடம்.
விளக்கம்: புலால் நாற்றத்தை தமது நறுமணத்தால் நீக்கும் புன்னை மலர்கள் நிரம்பிய துறைமுகத்திற்குரிய தலைவனே, தாழையும் கோங்கு மரங்களும் நெருங்கி வளரும் பூஞ்சோலை மானை போன்ற கண்களை உடைய தலைவியின் விளையாடும் இடமாகும் என்று தோழி தலைவனுக்கு பகலில் தலைவியுடன் கூடும் இடத்தை கூறுதல்.
பாடல் 45. தாழை தவழ்ந்து உலாம் வெண்மணல் தன் காணல் மாழை நுழையர் மணமகள் ஏழே, இழை நாடில் இல்லா இருந் தனங்கண் கண்டும் துணை நாடினன் தோம் இளன்.
விளக்கம்: தாழை மரங்கள் படர்ந்து பரவி நிற்கும் வெண்மணல் நிரம்பிய சோலையில் பரதவரின் இளைய மகளான தலைவியின் பார்வைக்கு ஒப்புமை இல்லை. பெரிய கண்களை பார்க்க நேர்ந்தும் தோழனான என்னை திரும்பி வந்து சேர்ந்தவனான தலைவன் குற்றம் சிறிதும் இல்லாதவன் என்று பாங்கன் கூறுதல்.
பாடல் 46. தந்து ஆயல் வேண்டா ஓர் நாள் கேட்டு தாழாது, வந்தால் நீ ஏதுதல் வாயால் மற்ற எந்தாய் மறி மகரவார் குழையாள் வாழாள் நீ வாரால் எரி மகரம் கொட்கும் இரா.
விளக்கம்: நல்ல நாளை ஆராய்ந்து காலம் தாழ்த்தாது நீ மனம் பேசி வரின் நிச்சயமாய் இவளை நீ அடைதல் கூடும். கரை வழியே செல்பவரை தாக்கும் சுறா மீன்கள் திரியும் இரவில் வாராதிருப்பாயாக. நீ மீண்டும் வருவாயானால் சிறிய சுறா மீனை போன்று வார்க்கப்பட்ட காதணிகளை உடைய தலைவி உயிர் வாழ மாட்டாள் எனக் கூறினாள். தோழி வரைவு கடாயது. பாடல் 47. பண்ணாது பண்மேல் தேன் பாடம் கழிக்கானல் எண்ணாது கண்டார்க்கே ஏர் அணங்கால் எண்ணாது சாவார் சான்றாண்மை செலுத்திலா மற்ற இவளை காவார் கயிறறிவிட்டார். விளக்கம்: தலைவியின் பெற்றோர் தம் வீட்டில் வைத்து பாதுகாக்காமல் சோலையில் கொல்லேற்றினை கயிற்றை அறுத்து பலருக்கு தீமை உண்டாக்குமாறு விட்டது போல் தலைவியை போகவிட்டு விட்டனர் என தலைவரிடம் பாங்கன் கூறியது.
பாடல் 48. திரை மேல் போந்து எஞ்சிய தென் கழிக்கானல் விரை மேவும் பாக்கம் விளக்கா கரைமேல் விடுவாய் பசும் குற இப்பிக்கால் முத்தம் படுவாய் இருள் அகற்றும் பாத்து.
விளக்கம்: அலைகளுக்கு மேல் வந்து கரைகளில் ஒதுங்கி நின்ற முத்துக்கள் மனம் பொருந்திய பாக்கத்துக்கு விளக்குகளாய் அமைந்து இருளை நீக்கும். எனவே பலரும் நின் வருகையை அறிந்து பழி கூறுவர் என்று தோழி தலைவனை பார்த்து கூறினாள்.
பாடல் 49. எங்க வருதி இருங்கழி தன் சேர்ப்ப பொங்கு திரை உதைப்ப போந்து ஒழிந்த சங்கு நரன்று உயிர்த்த நித்திலம் நல் இருங்கால் சீக்கும் வரன்று உயிர்த்த பாக்கத்து வந்து.
விளக்கம்: குளிர்ந்த கடற்கரை தலைவா, அலைகள் வெளியே தள்ள கரையில் வந்து பொருந்திய சங்குகள் ஒலித்துக் கொண்டு இயன்ற முத்துகள் இருளை போக்கும். தலைவ, எவ்விடத்தில் உள்ள மறைவை கொண்டு நீ வருவாய்? நின் வருகையை யாவரும் அறிவர். ஆதலால் இரவில் வரவேண்டா என தோழி தலைவனுக்கு இரவுக்குறி விளக்கிக் கூறினாள்.
பாடல் 50. திமில் களிறு ஆகஸ்டு திரை பறையா பல்புள் துயில் கெட தோன்றும் படையா துயில் போல் குறியா வரவு ஒழிந்து கோல நீர் சேர்ப்ப நெறியால் நீ கொள்வது நேர்.
விளக்கம்: அழகான கடல் நீரையுடைய துறை தலைவனே, தோணியே யானையாகவும் அலைகள் பறையொலியாகவும் கடற்பறவைகளை உறக்கம் கெடும்படியாக வெளிப்படும் படையாகவும் கொண்டு கன கண்டார் போன்று களவு ஒழுக்கத்தில் தனியாய் வரும் வருகையானது நீங்க பெற்று மனச்சடங்கு முறைப்படி நீ இவளை மணந்து கொள்வது உனக்கு தகுதியானதாகும் என தோழி தலைவனை பார்த்து கூறினாள். தோழி வரைவு கடாயது.
பாடல் 51. கடும் குலால் வெண் மணல் காணல் ஒரு மீன்கண் படும் குலால் பார்த்தும் பகர்ந்தும் அடம்பு எலாம் சாலிகை போல் வலை சால பல உணங்கும் பாலிகை போக்கும் பயின்று.
விளக்கம்: கருவாட்டை பறவைகள் கவராமல் பார்த்து கொண்டிருப்போம். அங்கு பக்கத்தில் உள்ள அடப்பம் கொடிகள் எல்லாம் உழைப்பாலிகைகள் போன்று ஒன்றாக கூடி பூத்துக்கான பெறும். மிக பல வலைகள் உடற்கவசங்களை விரித்து வைத்தார் போன்று அவற்றின் மீது உலர வைக்கப்பட்டிருக்கும். அத்தகைய இடமே பகற்குறியிடமாகும் என்று தோழி தலைவனை நோக்கிச் சொன்னாள்.
பாடல் 52. திரை பாகன் ஆகஸ்டு திமில் களிறு ஆகஸ்டு கரை சேர்ந்த காணல் படையா விரையாது வேந்து கிளந்தல்ல வேலை நீர் சேர்ப்ப நாள் ஆய்ந்து வரைதல் அறம்.
விளக்கம்: அலைகள் யானை பாகனாகவும் தோணிகள் ஆண் யானைகளாகவும் சோலைகள் படையாகவும் கொண்டு வேந்தன் புறப்பட்டார் போன்ற கடல் நீரை உடைய தலைவ, களவு புரட்சியில் விருப்பம் கொள்ளாது. நல்ல நாள் ஒன்றை பார்த்து இவளை மணந்து கொள்வது நல்லொழுக்கமான நெறியாகும் என்று தோழி தலைவனை வரைவு கடாயது.
பாடல் 53. பாரு புறவியா பல் களிறு நீர் திமிலா தேரு திரை பறையா பூல் படையா தேராத மண் கிளந்த போலும் கடல் சேர்ப்ப மற்ற யமர் முன் கிளந்து எய்தல் முடி.
விளக்கம்: பருந்துகள் குதிரையாகவும் பெரிய தோள்கள் பல யானைகளாகவும் தெளிவான அலைகள் வாத்தியங்களாகவும் கடற்பறவை சேனையாகவும் கொண்டு அமைதியின் அருமையை உணராத அரசர்கள் போன்ற கடல் துறைவனே, சுற்றத்தவர்க்கு முன் போய் மனச்சடங்கின்படி இவளை மனத்தலை முடித்துக் கொள்வாயாக என தோழி தலைவனுக்கு கூறியது.
பாடல் 54. வாராய் வரின் நீர்கழிக்கானல் நூன் மணல் மேல் தேரின் மாக்கால் ஆழும் தீமைத்தே ஓர் இலோர் கோல் நாடல் வேண்டா குறி அறிவார் கூயி கொண்டு ஓர் நாள் நாடி நல்குதல் நன்று.
விளக்கம்: தலைவனே, இரவில் வரவேண்டாம். வந்தால் தேரின் சக்கரங்கள் நுண்ணிய மணலிடத்தில் புதைந்து போகும் தீமைகள் உள்ளது. எனவே நிமித்தங்களை அறிய வல்லவரை அழைத்து நல்ல நாளை பார்த்து மனம் கொண்டு இவளுக்கு நீ நன்மை செய்தல் நல்லதாகும் என தோழி தலைவனிடம் கூறியது.
பாடல் 55. கண் பரப்ப காணாய் கடும் பனி கால் வல்தேர் மண் பறக்கும் மாயிருள் மேற்கொண்டு மண் பறக்கு மாறு நீர் வேலை நீ வாரல் வரின் ஆற்றாள் ஏறு நீர் வேலை எதிர்.
விளக்கம்: நீரிணையுடைய கடல் துறைவனே, இவள் துன்பத்தால் கண்ணீர் விடுவதைக் காண்பாயாக. மாறாக வருவாய் ஆயின் கடற்பக்கத்தில் உள்ள இக்கடற்கரை பட்டினத்தில் இவள் உயிர் வாழாள் என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் 56. கடற்கானல் சேர்ப்பா கழி உலாய் நீண்ட அடல்கானல் புன்னை தாழ்ந்து ஆற்ற மணற்கானல் அன்றில் அகவும் அணி நெடும் பெண்ணைத்து எம் முன்றில் இள மணல் மேல் மொய்த்து.
விளக்கம்: கடல் துறைவனே, யாம் விளையாடும் இடம் பெரிய மீன்களைக் கொன்று உலர வைத்திருக்கும் உப்பளத்துடன் இருக்கும். புன்னை மரங்கள் மிகவும் தழைக்கப் பெற்றிருக்கும் பூ இதழ்களை உடைய சோலையில் வாழும் அன்றில் பறவைகள் கூடி அழைக்கின்ற அழகிய உயர்ந்த பனையுடன் கூடியது இதுவே இரவுக்குறி என்றாள்.
பாடல் 57. ஒரு திரைதான் உலாம்பார் மணல் காணல், ஒரு திரை ஓடா அளவை இரு திரை, முன் வீழும் காணல் முழங்கு கடல் சேர்ப்ப, என் வீழல் வேண்டா இனி.
விளக்கம்: அலைகள் வந்து உலாவுகின்ற மணற்பரப்பில் ஓர் அலை போய் சேர்வதற்கு முன் இரண்டு அலைகள் வந்து மோதும். இத்தகைய வளப்பம் கொண்ட கடல் துறைவனே, இனி என்னால் வந்து மேற்கொள்ளும் இந்த கள ஒழுக்கத்தை விரும்புதல் வேண்டுவதென்று என்று தோழியுரைத்தாள்.
பாடல் 58. மாயவனம் தம்முனம் போலே மறி கடலும் காணலும் சேர் வெண் மணலும் காணாயோ காணல் இடை எல்லாம் யாழலும் தாழையும் ஆர்ந்த புனை எல்லாம் புன்னை புகன்று.
விளக்கம்: கண்ணனும் பலராமனும் போல காணப்படும் கடலும் கடற்கரை சோலையும் அதனை சேர்ந்த வெண்மணலனையும் அந்த சோலையின் நடுவெல்லாம் நிறைந்திருக்கும் கோங்கு தாழை புன்னை மரங்களையும் விரும்பி நீ பார்ப்பாயாக. அதுவே பகற்குறியிடம் என்று தோழி தலைவனுக்கு சொன்னான்.
பாடல் 59. பகல் வரின் கவ்வை பல ஆம் பறியாது, இரவரின் ஏதமும் அன்ன புக அறிய, தாழை துவளம் தரங்க நீர் சேர்ப்பிற்றே ஏழை நுழைய இடம்.
விளக்கம்: தலைவா, நீ பகலில் வந்தால் பழிச்சொற்கள் பலவாய்ப்பெருகும். அத்தகைய பழிச்சொற்களுக்காக நீ இரவில் வருவாயானால் துன்பங்களும் அவை போன்று பலவாக தோன்றும். மேலும் எளியவரான எம்முடையவரான பரதவர் வாழும் இடமாவது மற்றவர் புகுவதற்கு அரிய தாழை மரங்கள் நெருங்கி படர்ந்து கிடக்கும் அலை பொருந்திய கடல் நீரையுடைய கரையில் உள்ளதாகும். எனவே இரண்டு பொழுதுகளும் வரவேண்டா, அதை விடுத்து மனத்தை மேற்கொள்வாயாக என்று தோழி தலைவனிடம் சொன்னாள்.
பாடல் 60. திரை அலறி பேர தெரியா தெரியா கரை அளவன் காலினால் காணா கரை அருகே நெய்தல் மலர் கொய்யும் நீர் நெடுங்கண்ணினாள் மயல் நுழையர் மகள்.
விளக்கம்: தலைவன் தன் பாங்கனிடம் மயக்கத்தை உண்டாக்கும் தலைவி கடலிலே நீந்துபவள், கரையெழுத்து அலைந்து அங்கிருக்கும் நெண்டுகளை கால்களால் கண்டுபிடிப்பவள், கரையில் உள்ள நெய்தல் பூக்களை கொய்பவள், நீண்ட கண்களை உடையவள் என்று கூறினாள்.
பாடல் 61. அரிகு அரிது யாருக்கும் அறவ நீர் சேர்ப்ப நெறி திரிவார் இன்மையால் இல்லை முறி திரிந்த கண்டல் அம் தன் தில்லை கலந்து கழி சூழ்ந்த மிண்டல் அம் தன் தாழை இணைந்து.
விளக்கம்: முள்ளிச்செடிகள் தில்லை மரங்களுக்கிடையே சூழப்பெற்றன, நெருங்கிய தாழை மரங்களும் அவற்றுடன் கூடியுள்ளன. அதனால் எவர்க்கும் வழியை அறிதல் அறிய ஒன்றாகும். ஆகவே நீ இரவுக்குறியில் வருவது துன்பம் தருவதாகும் என தோழி தலைவனை பார்த்து சொன்னாள்.
பாடல் 62. வில்லார் விழவினும் வேல் ஆழி சூழ் உலகில் நல்லார் விழவகத்தும் நாம் காணேம் நல்லாய் உவர்க்கத்து ஒரோ உதவி சேர்ப்பன் ஒப்பாரிஸ் சுவர்க்கத்து உளராயின் சூழ்.
விளக்கம்: நல்ல தாயே, வில் விழா கூட்டத்திலும் மனவிழாவிலும் கடற்கரையில் இவளுக்கு உதவியை செய்த கடல் துறைக்கு உரியவனை போன்ற ஆடவரை நாம் காணவில்லை. எனவே இவளுக்கு தக்கவன் அவனே, அவனையல்லாமல் அவனை போன்றவர் சுவர்க்கத்தில் இருப்பாராயின் ஆராய்வாயாக என்று சொன்னாள்.
மூன்றாவது பாலை. பாடல் 63. எரி நிற நீர் பிண்டி எனர் இனம் எல்லாம் வரி நிற நீர் வண்டற்பாட புரி நிற நீர் போன் அணிந்த கோங்கம் குளர் முலையாய் பூந்துளித்தோல் என் அணிந்த ஈடு இல் பசப்பு.
விளக்கம்: அசோக மரங்கள் மலர் கொண்டுள்ளன, கோங்க மரங்கள் பெரிய பொன் போன்ற மலர்களை உடையன ஆயின, அழகிய வளையலை அணிந்த நின் தோல் மட்டும் தகுதியற்ற பசலை நிறத்தை எதன் பொருட்டாக மேற்கொண்டன என தோழியுரைத்தாள்.
பாடல் 64. பேணாய் இதன் திறத்து என்றாலும் பேணாதே நான் ஆய நல் வளையாய் நான் இன்மை காணாய் எரி சிதறி விட்டன்ன ஈர் முறுக்கு எடியில் பொறி சிதறி விட்டன்ன பூங்கு.
விளக்கம்: நல்ல வளையலை அணிந்தவளே, முறுக்க மரங்கள் தீயை சிதறவிட்டாற்போல் பூத்தன, பொங்க மரங்கள் நேர்பொறிகளை சிதறியதைப் போல் மலர்களை மலரச் செய்தன. எனவே உன் முந்தை செயல் நாணம் உடையது என்பதையும் தலைவன் குறிப்பிட்டு சொல்லிச் சென்று வேநிற் பருவம் வந்தது என்பதையும் பார்ப்பாயாக எனக் கூறினாள்.
பாடல் 65. தான் தாயா கொங்கம் தளர்ந்து முலை கொடுப்ப ஈன்றாய் நீ பாவை இருங்குறவே ஈன்றாள் மொழி காட்டாய் ஆயினும் முள் ஏற்றாள் சென்ற வழி காட்டாய் ஈது என்று வந்து.
விளக்கம்: பெருங்குறா மரமே, கோங்க மரம் பூக்களை கொடுக்க நீ பொம்மை போன்ற காய்களை பெற்றுள்ளாய், அதனால் என்னால் பெற்றெடுத்த என் மகள் உன்னிடம் சொல்லிய பொருளை எனக்கு எடுத்துக்காட்ட வல்லாய் அல்லை. என்றாலும் கூர்மையான பற்களைக் கொண்ட என் மகள் தலைவன் பின் போன வழியை முன் வந்து இதுதான் என்று காட்டுவாயாக என்று செவிலை குரா மரத்துடன் கூறினாள்.
பாடல் 66. வல்வரம் காணாய் வயங்கி முறுக்கு எல்லாம் செல்வர் சிறார்க்கு பொற்கொள்ளர் போல் நல்ல பவள குழந்தின் மேல் பொன் தாலி பாய்ட் திகழக் காண்றித்தன தேர்ந்து.
விளக்கம்: முறுக்க மரங்கள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்ட கழுத்தணையின் மீது பவள குழந்தனை பொருத்தி வைத்தார் போன்று ஒளியோடு மலர்ந்தன. ஆகையால் ஆராய்ந்து இது வேனிற்காலம் என்பதை அறிவாயாக. எனவே நம் தலைவன் விரைவில் வருவான் என தலைவியிடம் சொன்னாள்.
பாடல் 67. வெறுக்கைக்கு சென்றார் விளங்குழாய் தோன்றார் பொறுக்க என்றால் பொறுக்கலாமோ ஒரு பபோல் பொன்னுள் ஒரு பவளம் போன்ற புலர் முறுக்கம் என்னுள் ஒரு நோய் பெரிது.
விளக்கம்: அணிகளை அணிந்தவளே, முறுக்க மரங்கள் என்னை வருத்த வந்தவை போன்று பூத்தன. அவற்றால் என் துன்பம் மிக்கது. பொருள் தேடும் பொருட்டுச் சென்று தலைவர் வேனிற் பருவம் வந்தும் திரும்பி வரவில்லை. இத்தகைய நிலையில் என்னை பார்த்து நீ பொறுத்துக்கொள் என்றால் பொறுத்துக்கொள்ள இயலுமோ என்று தலைவி தோழியிடம் சொன்னாள்.
பாடல் 68. சென்ற கால் செல்லும் வாய் என்னோ இரின் சுரத்து நின்ற கால் நீடி ஒளிவிடா நின்ற இழைக்கு அமர்ந்த ஏர் இளமுலையால் இடியில் குழைக்கு அமர்ந்த நோக்கின் குறிப்பு.
விளக்கம்: காதுவரை நீண்ட தலைவியின் கண்ணின் பார்வை தொலைவு தொடர்ந்து நமுந்து வந்து ஒளிவிட்டு பெரிய இப்பாலை நில வழியே எதிர்பட்டு விளங்கினால் பொருள் தேடும் பொருட்டு நாம் இவளை பிரிந்து செல்லும் போது போகும் வகை என்னாகும் என தலைவன் நெஞ்சிற்கு கூறினான்.
பாடல் 69. அத்தம் நெடிய அழர் கதிரோன் செம்பாகம் அத்தம் மறைந்தான் இவ் அணியறையோடு ஒத்த தகையினால் எம் சீரூர் தங்கினராய் நாளே வகையினராய் சேரல் வனப்பு.
விளக்கம்: நீங்கள் செல்லும் வழி நீண்டது. தீயை போன்ற கதிரவன் பாதி மறைந்தனன். எனவே இவளுடன் நீயும் எம் சிறிய ஊரில் தங்கி மறுநாள் செல்க என்று கண்டவர் தலைவனிடம் கூறினர்.
பாடல் 70. நின் நோக்கம் கொண்ட மான் தன் குறவ நீரல்கான் பொன் நோக்கம் கொண்ட பூங்கொங்கம் கான் பொன் நோக்கம் கொண்ட சுடங்கு அணி மென்முலை கொம்பு அன்னாய் வண்டல் அயர் மணல் மேல் வந்து.
விளக்கம்: தலைவன் தலைவியை நோக்கி மான்களையும் குறாமரத்தின் நிழலின் தன்மையையும் பாராய், கோங்க மரங்களைக் காண்பாய், இந்த அழகிய மணலிடத்தில் விளையாடுவாயாக என்று கூறினான்.
பாடல் 71. அம் சுடர் நீர் வாழ் முகத்து ஆயிரையும் மாறியிலா வெண் சுடர் நீர் வேளானும் போதரக் கண்டு அஞ்சி ஒரு சுடரும் இன்றி உலகு பாழாக இரு சுடரும் போந்தன என்றார்.
விளக்கம்: அழகிய சந்திரனை போன்று முகத்தை உடைய தலைவியும் ஒப்பில்லாத ஒளியையும் வேலையும் கொண்ட தலைவனும் இந்த பாலை வழியில் செல்ல அவர்களை பார்த்து அஞ்சு இரண்டு சுடர்களுள் ஒன்றும் இல்லாது உலகம் முழுவதும் கெடுமாறு இரண்டு சுடர்களும் மறைந்து சென்றன என்று கண்டோர் செவிலியிடம் கூறினர்.
பாடல் 72. முகம் தாமரை முறுவல் ஆம்பல் கண் நீளம் இகந்த ஆர் விரல் காந்தல் என்று உகந்து ஏந்த மாழை மாவண்டிற்கு ஆம் நீழல் வருந்தாதே ஏறேதான் செல்லும் இனிது.
விளக்கம்: தாமரை மலர் போன்ற முகம், ஆம்பல் போன்ற பற்கள், குவளை போன்ற கண்கள், காந்தல் போன்ற விரல்கள் என எண்ணி அவ் உறுப்புகளை விரும்பி தலைவியுடன் நெருங்கி வண்டுகள் வாழும். அத்தகைய வண்டுகளுக்கு தக்கதான சோலையில் துன்புற்று தன் தலைவியுடன் இன்று சென்றாள் என செவிலிக்கு கண்டவர் கூறினர்.
பாடல் 73. செவ்வாய் கரிய கண் சீரினால் கேளாதும் கவையால் காணாதும் ஆற்றாதும் அவ் ஆயம் தார்த்தத்தை வாய்மொழியும் தன் கயத்து நீளமும் ஓர்த்து ஒழிந்தாள் என் பேதை ஊர்ந்து.
விளக்கம்: அலரால் முன்பு உடன் போக்கைக் கொண்டாள். ஆனால் கிளியின் பேச்சினை கேட்க முடியாததாலும் குளிர்ந்த குளத்தில் உள்ள நீல மலர்களை பார்க்க இயலாததாலும் தோழியர் வருந்துவதாலும் உடன்போக்கை கைவிட்டாள் என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் 74. பொன் குறவே சேவலோடு உடல் பொருள் அன்றால் அன்பு உறவே உடையார் ஆயினும் வன்போர் தது கான் அகன்ற வழி நோக்கி போன் போர்த்து இது கான் என் வண்ணம் இனி.
விளக்கம்: பெண் புறாவே, நீ ஊடுதலை நீக்குவாயாக, ஏனெனில் என் காதலர் அன்புடன் இருந்தவர் இப்போது பிரிந்து உள்ளம் நெகிழாது வலியவர் ஆனார். தேரின் அடிச்சுவட்டை பார்த்து உடலில் பசலை பரவி காணப்படும் என் நிலையைக் காண்பாயாக என தலைவி கூறினாள்.
பாடல் 75. எரிந்து சுடும் இரவி ஈடியில் கதிரான், விரிந்து விடு கூந்தல் வெக்கா புரிந்து, விடு கயிற்றின் மாசுளம் வீயும் நீர் அத்தம், அட திரளான் பின் சென்ற ஆறு.
விளக்கம்: என் மகள் தலைவனுடன் சென்று வழி சூரியனின் வெப்பத்தால் மலைப்பாம்புகள் மாண்டு கிடக்கின்ற பாலை வழியாகும். அத்தகைய வழியில் செல்வாளோ என நற்றாய் தனக்குள் கூறி வருந்தினாள்.
பாடல் 76. நெஞ்சம் நினைப்பினும் நெல் பொறியும் நீர் அத்தம், அஞ்சல் என ஆற்றின் அஞ்சிற்றால் அஞ்சி, புடை நெடுங்காது உற பொருந்து அகன்று நீண்ட, படை நெடுங்கண் கொண்ட பனி.
விளக்கம்: என் உள்ளம் இவளை அஞ்ச வேண்டாம் என கூற எண்ணினாலும் பிரிவை நினைத்து அச்சம் கொண்டதை முகக்குறிப்பால் உணர்ந்த தலைவியின் கண்கள் நீரைக் கொண்டன. ஆதலால் இவளை நான் பிரிந்து செல்வது இயலாத ஒன்று எனத் தலைவன் கூறினான்.
பாடல் 77. வந்தால்தான் செல்லாமோ ஆறிடையாய் வார் கதிரால், வெந்தால் போல் தோன்றும் நீள் வே அத்தம் தந்து, ஆர் தகரக்குழல் புரள தாழ் துகில் கை ஏந்தி மகரக்குழை மறித்த நோக்கு.
விளக்கம்: சிறிய இடையையும் மனமிக்க கூந்தல் அவிழ்ந்து தொங்க, நெகிழ்ந்த ஆடையை வலக்கையால் பற்றிக் கொண்டு, காதில் மகரக்குழையாட மருண்ட பார்வையுடன் தோன்றும் உன் தோற்றத்தை பார்த்த தலைவன், வெப்பம் மிகுந்த பாலை வழியில் திரும்பி உன்னிடம் செல்லும் செலவை ஒழிப்போமா? ஒழியோம், உன்னுடன் வருவோம், எனவே நீ இறங்க வேண்டாம் எனக் கூறினான்.
பாடல் 78. ஒரு கை இரு மறுப்பெண்மும் மதமால் யானே, பருகு நீர்பைன் சுனையில் காணாத அருகல், வழி விளங்கி வீழும் வரை அத்தம் சென்றார் அழிவிலர் ஆகஸ்ட் அவர்.
விளக்கம்: பெரிய யானை தண்ணீர் இல்லாமல் அந்த சுனையை விட்டு அகலாமல் விழுந்து கிடக்கும் பாலை வழியில் சென்ற நம் தலைவர் எத்தகைய துன்பமும் இல்லாமல் திரும்புவாராக என தலைவி தோழைக்கு கூறினாள்.
பாடல் 79. சென்றார் வருதல் செருதொடி சேர்த்தென்றால், நின்றார் சொல் தேராதாய் நீடு என்றி வென்றார், எடுத்த கொடியின் இலங்கு அருவி தோன்றும் கடுத்த மலை நாடுகான்.
விளக்கம்: பல வளையலை அணிந்தவளே, வேனிலால் வறண்ட இம்மலை நாடு கார்கால மழையால் நீர்வீழ்ச்சி பெருகி காணப்படுகிறது. பொருளுக்காக பிரிந்த தலைவர் திரும்பி நம்மிடம் வருதல் தொலைவில் இல்லை. இன்று இரவில் தலைவனைக் கண்டு மகிழ்வாயாக எனத் தோழி தலைவியிடம் கூறியது.
பாடல் 80. உருவவேல் கண்ணாய் ஒரு கால் தேர் செல்வன், வெறுவ வீந்து உக்க நீர் அத்தம் வருவர், சிறந்த பொருள் தருவான் சேர் சென்றார் இன்றே இறந்து கண் ஆடும் இடம்.
விளக்கம்: வேலை போன்ற கண்களை உடையவளே, என் இடது கண் துடிக்கிறது, அச்சத்தை தரும் பாலை வழியில் பொருளை தேடிச் சென்ற தலைவர் இன்றே வருவார், ஆதலால் நீ துன்பம் உறாது இருப்பாயாக எனத் தோழி தலைவியிடம் கூறினாள். பாடல் 81. கொன்றாய் குறுந்தே கொடி முல்லாய் வாடினீர், நின்றேன் அறிந்தேன் நெடுங்கண்ணாள் சென்றாளுக்கு, என் உரைத்திற்கு என் உரைத்தாட்கு என் உரைத்திற்கு என் உரைத்தாள் மின் நிறைத்த போன் விளரவிட்டு. விளக்கம்: கொன்றை குறுத்த முல்லை போன்ற மரம் கொடிகளே நீங்கள் வாடியிருக்கிறீர்கள், இதற்கு காரணம் நீங்கள் தலைவியுடன் உரையாடியதே, நீங்கள் தலைவிக்கு யாது கூறினீர், அவள் உமக்கு யாது கூறினாள் என தலைவன் ஆற்றாமையால் வினவினான்.
பாடல் 82. ஆண் கடன் ஆம் ஆற்றை ஆயிந்தால் ஆனவர்க்கு, போன் கடனா போற்றி புரிந்தமையால் போன் கடனாச் செய் பொருட்கு செல்வரால் சின்மொழி நீ சிறிது நை பொருட்கண் செல்லாமே நன்று.
விளக்கம்: தலைவியே, பொருள் தேடுதல் ஆண் மகரது கடமை என்று பெரியோர் வகுத்த நெறி, அத்தகைய கடமைக்காக நம் தலைவர் சென்றுள்ளார், ஆதலால் நீ சிறிது காலம் பிரிவால் வருந்தும் வகையில் புகாமல் ஆற்றியிருப்பது நல்லதாகும் என்று தோழி உரைத்தாள்.
பாடல் 83. செல்பவோ சிந்தனையும் ஆகாதால் நெஞ்சு எரியும், வெல்பவோ சென்றார் வினை முடிய நல்லாய், இதடி கரையும் கல்மா போல தோன்றும் சிதடி கரையும் திரிந்து.
விளக்கம்: தலைவி தோழியிடம் காட்டு எருமைகள் பிரிந்து கற்கள் பரவி நிற்கும் சில் வண்டுகள் தெரியும் இடமான பாலை வழியில் எவரேனும் செல்வரா? செல்ல நினைத்த நெஞ்சு எரியும், பாலை வழியே காரியம் முடிய போய் மீளுதல் வெற்றியை அடைவரோ? அடையார், எனவே நம் தலைவர் பொருள்வையின் பிரிதல் பொல்லாத ஒன்றாகும் என தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 84. கள்ளியம் காட்ட கடமா இருந்து ஓட, தள்ளியும் செல்பவோ தம்முடையார் கொல்லும் பொருள் இலர் ஆயினும் பொங்கென போந்து எய்யும் அருள் இல் மறவர் அதர்.
விளக்கம்: வழிப்பறி கொள்ளையர் பாலை நிலத்தில் திடீரென தோன்றி கொள்வர். கள்ளிச்செடிகள் வளர்ந்த காட்டில் காட்டு பசுக்கள் பின்வாங்கி ஓடுமாறு செல்வாரோ? செல்லமாட்டார். தலைவர் பொருள் தேட பாலை வழியில் செல்வது நல்லதாகாது என்று தலைவி கூறினாள்.
பாடல் 85. பொருள் பொருள் என்றால் சொல் போன் போல போற்றி அருள் பொருள் ஆகாமே ஆகஸ்ட் அருளான் வளமை கொணரும் வகையினான் மற்ற ஓர் இளமை கொணர இசை.
விளக்கம்: எல்லாவற்றையும் இனிதாய் முடிக்க வல்ல பொருளே, தலைவியிடம் காட்ட வேண்டிய அருளும் வேண்டாத காரியமாய்ப் போயினும் போக, நீ பல வளங்களை தரும் பொருளைக் கொண்டு அன்பு மிக்கு பின்னால் நாம் பெற இயலாத வேறொரு இளமையை அங்கிருந்து கொண்டு வருவதற்கு உடன்படுவாயாக என்று தலைவனிடம் தோழி கூறினாள்.
பாடல் 86. ஒல்வார் உளரேல் உரையாய் ஒழியாது செல்வார் என்றாய் நீ சிறந்தாயே செல்லாது அசைந்து ஒழிந்த யானை பசியால் ஆள் பார்த்து மிசைந்து ஒழியும் அத்தம் விரைந்து.
விளக்கம்: தோழியே, பசியால் இறந்து கிடக்கும் யானையை உடைய பாலையில் நம் தலைவர் செல்வது உறுதி என்று மொழிந்தாய். நீ எனக்கு உண்மையான தோழியாய் ஆனாய் என்றாலும் ஆற்றுவார் எவரேனும் இருந்தால் அவர்க்கு காதலர் செயலை சென்று கூறுவாயாக, என்னிடம் கூற வேண்டியதில்லை என்று தலைவி சொன்னாள்.
பாடல் 87. ஒன்றானம் நாம் மொழியலாமோ செலவுதான் பின்றாது பேணம் புகழான் பின் பின்றா வெலர்க்கு அரிதாம் வில் வலான் வேல் விடலை பாங்காச் செலர்க்கு அரிதா செய்ய சுரம்.
விளக்கம்: விற்போரில் வல்லவனான தலைவன் துணையாய் வரப்பாலை நிலத்து வழி செல்வதற்கருது என்று ஒன்றையேனும் நாம் சொல்லலாமோ? முடியாது. நம் தலைவனின் பின் செல்லுதல் நல்ல ஒழுக்கத்தினின்று தவறுவது இல்லையாம்.
பாடல் 88. அல்லாத என்னையும் தீர மற்ற அயன்மார் பொல்லாதது என்பது நீ பொருந்தாய் எல்லார்க்கும் வள்ளி ஒழியின் வகைமே நீர் வாட்கண்ணாய் புள்ளி ஒழிவான் குலந்து.
விளக்கம்: தலைவன் என்னை தழுவிக் கொண்டு செல்ல வேண்டிய உள்ளத்தில் மாறுபட்டு நீங்குவதற்கு வல்லவன். ஆனால் நம் ஐயன்மார் கூறும் ஆண்மைக்கு பொருந்தாத மொழிகளின்று என்னையும் என் தலைவனையும் நீக்கி என்னிடம் தீமையுண்டு என்ற எண்ணத்தை போக்கி எல்லாருக்கும் நல்லவளாய் பொருந்தியிருப்பாயாக என்று தோழியிடம் தலைவி கூறினாள்.
பாடல் 89. நன்னி நீர் சென்மின் நமர் அவர் ஆபவேல் எண்ணிய எண்ணம் எழுதரோ எண்ணிய வெஞ்சுடர் அந்நாளை யான் கண்டேன் கண்டாளாம் தஞ்சுடர் அந்நாளைதான்.
விளக்கம்: கதிரவனைப் போன்ற தலைவனை நானும் சந்திரனைப் போன்ற மங்கையை இவளும் பார்த்தோம். இவர்கள் நம்மவராயின் விரைந்து செல்வீராக என்று எதிரில் வந்த கணவன் மனைவியர் சிவலியிடம் கூறினர்.
பாடல் 90. வேறாக நின்னை வினவுவேன் தெய்வத்தான் கூறாயோ கூறும் குணத்திலனாய் வேறாக என் மனைக்கு ஏற கொணருமோ எல்வழையே தன் மனைக்கே உய்க்குமோதான்.
விளக்கம்: தேவராட்டியே, என் மகளை அழைத்துச் சென்ற தலைவன் என் இல்லத்தில் மனவிழா சிறப்பு பொருந்துமாறு அவளை திரும்பக் கொணர்வானோ அல்லது தன் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பானோ? கூறுவாயாக என்று நற்றாய் கூறினாள்.
பாடல் 91. கள்ளி சார்கார் ஓமே நார் இல் பூநீர் முருங்கே நள்ளிய வேய் வாழ்பவர் நண்ணுபவோ புள்ளி பறந்த கழுகொடு வம்பலர் பார்த்து ஆண்டு இருந்து உறங்கி வீயும் இடம்.
விளக்கம்: பருந்துகள் கழுகுகளுடன் வழியில் செல்பவரின் பொருளை பறித்துக் கொள்ள வேண்டி எதிர்பார்த்து கிடைக்காமையாலே உறங்கி விழுகின்றன. ஓமை மரங்களும் முருங்கை மரங்களும் மிக்க மூங்கில் புதர்களும் பொருந்தியுள்ளன. அப்பாலை வழியில் வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்புவர் செல்ல நினைப்பாரோ? நினையார் என்று தலைவி தோழியிடம் சொன்னாள்.
பாடல் 92. செல்பவோ தம் அடைந்தார் சீர் அழிய செல் துவன்றி கொல்பபோல் கூப்பிடும் வெங்கதிரோன் மல்கி பொடி வெந்து பொங்கி மேல்வான் சுடும் கீழால் அடி வெந்து கண் சுடும் ஆறு.
விளக்கம்: சில் என்ற வண்டுகள் ஓசையால் மற்றவரை கொல்வது போல் ஒலிக்கும்படியானதும் சூரியன் வெம்மை மிகுந்து வானத்தை கொதிக்கச் செய்யும் தரையில் செல்பவர் அடிகள் வேத அவர்தம் கண்களை சுடச் செய்வதுமான பாலை நிலத்தின் வழியே தம்மை ஆதரவாக கொண்ட மனைவியர் சிறப்பழிய துன்பம் அடையுமாறு கணவர் செல்வாரோ என்று தோழியிடம் தலைவி கூறினாள்.
4. முல்லை. பாடல் 93. கரங்கடல் மாந்திய வெண்தலை கொன்மோ இருங்கடல் மா கொண்டான் வேல் மின்னி பெருங்கடல் தன்போல் முழங்கி தளவம் குறுந்து அணைய என் கொல் யான் ஆற்றும் வகை.
விளக்கம்: மாமரத்தின் வடிவம் உடைய சூரனை அழித்து முருகனின் வேலை போன்று மின்னி கடல் அலை ஆரவாரம் செய்தலால் செம்முல்லை கொடிகள் குறுந்த மரத்தை சேர்ந்து படரும் கார்காலத்தைக் கண்டு நான் பொறுத்துக் கொள்வது எவ்வாறு என தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 94. பகல் பருகி பல் கதர் ஞாயிறு கல் சேர, இகல் கருது திங்கள் இருளை பகல் வர, வெண் நிலா காலம் மருள் மாலை வே தோளாய் உள் நிலாது என் ஆவி ஊர்ந்து.
விளக்கம்: பகற்பொழுது மறைந்து நிலவானது தோன்றி ஒளியை வெளியிடும் அத்தகைய மயக்கத்தை அளிக்கக்கூடிய மாலை பொழுதில் என் உயிர் வழிபட்டு என்னுள் நிற்பதில்லை என தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 95. மேல் நோக்கி வெண்கதிரோன் மாந்திய நீர் கீழ் நோக்கி, கான் ஓக்கம் கொண்டு அழகா கான் மனவாய் மான் நோக்கி, போது ஆரி வண்டு எல்லாம் நெற்றத்தின் மேல் புரிய சாதாரி நின்று அறையும் சார்ந்து.
விளக்கம்: இளமையும் மருண்ட பார்வையும் உடைய தலைவியே, சூரியன் மேல்முகமாக உட்கொண்டு மேகம் கீழ்முகமாக பெய்த மழையால் முல்லை செழித்தது. வண்டுகள் நீண்ட ஓசையுடைய எழுத்தின் ஒலியின் மீது விருப்பம் கொண்டு ஒலிக்க சாதாரி என்ற பண்ணானது அந்த ஒலியின் சார்பாக கொண்டு நிலைத்து ஒலிக்கும். அதை நீ காண்பாய் என தோழி தலைவியிடம் கூறியது.
பாடல் 96. இருள் பறந்து ஆழியாந்த நிறம் போல் தம்முன், அருள் பறந்த ஆய் நிறம் போன்று மருள் பறந்த பால் போலும் வெண் நிலவம் பை அரவு அல்குலாய் வேல் போலும் வீர் துணை இலார்க்கு.
விளக்கம்: தலைவி தோழியை நோக்கி கண்ணன் தன் வலிமையை பெருக்க பகைவர்களின் யானையின் மீது செலுத்திய சக்கரத்தை போன்று சூரியன் மேற்கில் மறைய இருள் எங்கும் சூழ்ந்தது. பலராமனின் வெண்மையான நிறம் போன்றும் பாலின் நிறத்தை போன்றும் விளங்கும் சந்திரனும் விரும்பப்படும் காதலர்களை பக்கத்தில் கொள்ளாத மங்கையர்க்கு வேலை போன்று துன்பத்தை தரும் என கூறினாள்.
பாடல் 97. பாழி போல் மாயவன் தன் பற்றார் கழற்றி எரிந்த, ஆழி போல் ஞாயிறு கல் சேர தோழியோ, மான் மாலை தமன் நிறம் போல் மதி முளைப்ப, யான் மாலை ஆற்றேன் இணைந்து.
விளக்கம்: தலைவி தோழியை நோக்கி கதிரவன் மேற்கில் மறைய மயக்கத்தை தரும் மாலை காலத்தில் பலராமனின் வெண்மையான நிறம் போன்று சந்திரன் தோன்ற, அதனால் நான் பெற்ற மயக்கத்தை நினைத்து ஆற்ற முடியாதவளாக உள்ளேன் என்றாள்.
பாடல் 98. வீயும் வியன் புறவின் வீழ் துளியான் மா கணக்கே, நீயும் பிறருடம் கான் நீடாதே ஆயும் கழல் ஆகி போன் வட்டு ஆய் தார் ஆய் மணல் ஆய் குழல் ஆகி கோல் சுரியாய் கூர்ந்து.
விளக்கம்: கொன்றை மரமானது நீர்த்துளிகளால் சிறுமியர் விளையாடும் காயாக தோன்றி பொன்னால் செய்யப்பட்ட சூதாடு கருவியாக முதிரச் செய்து பூமாலை போன்று மலர்ந்து பெண் கூந்தல் போல காய்க்கச் செய்து முடிவில் கொம்பாய் மாறி அழியச் செய்துவிடும். நீ உடனே சென்று பார்ப்பாயாக என தலைவி தோழியிடம் கூறியது.
பாடல் 99. பொன் வாழால் காடியில் கருவறை போர்த்தாலும் என் வாழா என்று இழந்து எயிற்றாய் என் வாழ் போல் வாழ் இழந்த கண் தோல் வனப்பு இழந்த மெல்விரலும் நாள் இழந்த என் மிக்கு நைந்து.
விளக்கம்: மழையால் மரம் செடி மூடப்பட்டாலும் இதனால் என்ன பயன்? இது கார்காலம் அன்று என சொல்லி நிற்கின்றாய். என் மேனியின் ஒளியும் கண்களும் ஒளி இழந்தன. தலைவனை பிரிந்தமையால் என் விரல்கள் நாட்களை எண்ணித் தேய்கின்றன. என் தோள்களும் அழகை இழந்துவிட்டன என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 100. பண்டு இயைய சொல்லிய சொல் பழுதால் மா கடல் கண்டு இயைய மாந்தி கால் வீழ்த்து இருந்து என் திசையும் கார் தோன்ற காதலர் தேர் தோன்றாது ஆகவே தீர் தோன்றி நீர் தோன்றும் கண்.
விளக்கம்: மழை பெய்து காணப்பட்டும் தலைவரது தேர் தோன்றவில்லை. முன்பு நம்மை பிரிந்து சென்றபோது அவருக்கு இணங்க வேண்டும் என்பதற்காக கார்காலத்தில் திரும்பி வருவேன் என்று கூறிய உறுதிமொழி தவறியது. என் கண்களும் நீரை தோற்றுவிக்கின்றன என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 101. வண்டினம் மெளவாத ஆம்பலம் பார் இதழான் வண்டினம் பாய் வீழா மாலையும் வண்டினம் ஆராத பூந்தார் அணி தேராந்தான் போத வாராத நாளே வரும்.
விளக்கம்: வண்டுகள் மொய்க்காத ஆம்பல் என்ற பெயரையுடைய புல்லாங்குழலும் வண்டுகள் தேனை பருக எண்ண விரும்பாத மாலை பொழுதும் வண்டுகள் விரும்பாத நெட்டிப் பூக்கள் முதலியவற்றால் செய்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரையுடைய தலைவன் என்னிடம் வராத நாட்களிலேயே அவை என்னை வந்து துன்புறுத்தும் என தோழிக்கு தலைவி சொன்னாள்.
பாடல் 102. மான் எங்கும் தம் பிணையோடு ஆட மறி உகல வான் எங்கும் வாய்த்து வளம் கொடுப்ப கான் எங்கும் தேன் இருத்த வண்டோடு தீதா என தேராது யான் இருத்தேன் ஆவி இதற்கு.
விளக்கம் தோழியே, முல்லை நிலத்தில் ஆண் மான் பெண் மான் மற்றும் குட்டிகளுடன் கூடி குதிக்க மழை பெய்து வளம் உண்டாக்க காடெல்லாம் வண்டுகள் வண்டுகளுடன் சேர்ந்து தீ தா என்று ஒலித்ததால் நான் தெளிவின்றி கார் வந்தும் தலைவர் வரவில்லையே என்று மயங்கி என் உயிரை கடமையாய் தந்து வருந்துகின்றேன் என்று தலைவி கூறியது.
பாடல் 103. ஒருவந்தம் அன்றால் ஒரே முதிரா நீரால் கருமம்தான் கண்டு அழிவு கொல்லோ பருவம்தான் பட்டின்றே என்றி பனை தோளாய் கண்ணீரால் அட்டினேன் ஆவி அதற்கு.
விளக்கம் மூங்கில் போன்ற தோள்களை உடைய தோழியே, கார்காலம் என்பது வரவே இல்லை என்று சொல்லி என்னை தேற்றுகிறாய். அந்த பருவம் அல்லா பருவத்துக்கு என் உயிரை பருவம் என்று எண்ணி கண்ணீரை நீராய்க் கொண்டு தாரை வார்த்து தந்தேன் என்று தலைவி கூறியது.
பாடல் 104. ஐந்து உருவின் வில் எழுதி நாள் திசைக்கும் முன்னீரே இந்து உருவின் மாந்தி இருங்கொன்மோ முந்து உருவின் ஒன்றாய் உறும் உடைத்தாய் பெய்வான் போல் கூக்கு என்று கொன்றாய் கொன்றாய் இயற்குழைத்து.
விளக்கம் கொன்றை மரமே, ஈச்சம் பழத்தினை போன்ற நிறத்தினை உடைய மேகம் இடி இழித்து மழை பெய்கிறது. நீ என்னை கொல்வதைப் போல தழைத்து பூத்தலை செய்வேன் என்று பூ பூத்து என்னை கொன்று விடுகின்றாய் என்று கொன்றை மரத்தை பார்த்து கூறினாள்.
பாடல் 105. எல்லை தருவான் கதிர் பருகி ஈன்ற கான் கொல்லை தரு வான் கொடிகள் ஏறுவ கான் முல்லை பெரும் தன் தளவோடு தம் கேளரை போல் காணாய் குருந்தம் கொடுங்கழுத்தம் கொண்டு.
விளக்கம் என் தோழியே, மழையினால் முல்லை செடிகள் செம்முல்லை செடிகளுடன் கூடி குறுந்த மரங்களை தம் உறவான கணவரை மங்கையர் அணைத்து இருப்பதைப் போல அம்மரங்கள் ஒடுங்கி நிற்குமாறு உறுதியாய்ப்பற்றி ஏறுவதை நீ காண்பாயாக என்று தோழி தலைவியிடம் கூறினாள்.
பாடல் 106. என்னரே ஏற்ற துணை பிரிந்தார் ஆற்றி என்பார் அன்னரே ஆவர் அவரவர்க்கு முன்னரே வந்து ஆரம் தேம் காவரு முல்லை சேர் தீம் தேன் கந்தாரம் பாடும் கழித்து.
விளக்கம் தோழியே, சந்தனச் சோலையில் வண்டுகள் கூடி காந்தாரம் என்ற பண்ணை பாடுகின்றன. இம்மை மறுமை துணையாய்க் கொண்ட காதலியரை பிரிந்தவர் கொடியவர். அவ்வாறு பிரிந்து வருந்தும் காதலியை ஆற்றி இரு என்று கூறுபவர் பிரிந்த காதலரை விட கொடியவர். எனவே என்னை ஆற்றி இரு என்று கூறிய நீ கொடியவள் என்று குறிப்பால் தலைவி கூறினாள்.
பாடல் 107. கரு உற்ற காயா கண மயில் என்று அஞ்சி உறும் உற்ற போம் கோடல் ஓடி உறும் உற்ற ஐந்தலை நாகம் புறையும் அணிக்கார்தான் எந்தலையே வந்தது இனி.
விளக்கம் தோழி தலைவியை பார்த்து ஐந்து தலை நாகம் கருக்கொண்ட காயாம்பூவை ஆண்மையில் தோகை என்று எண்ணி அஞ்சியது. இடியால் தாக்கப்பெற்ற பூக்களை உடைய வெண்காந்தலின் பக்கத்தில் ஓடி அந்த வெண்காந்தலைப் போன்றே காணப்படும். அத்தகைய கார்காலமானது இனி நம்மிடத்தையே குறிக்கோளாக கொண்டு வருந்திட வந்தது என்று கூறினாள்.
பாடல் 108. கண் உளவாயின் முலை அல்லை காணலாம் என் உளவாயின் இரவாவால் என் உளவா அன்று ஒழிய நோய் முறிச் சார்வு ஆகாது உருமுடைவான் ஒன்று ஒழிய நோய் செய்தவாறு.
விளக்கம் தலைவி தோழியே, மழையால் மலர்ந்த முல்லை கொடிகள் கண் இல்லாமையால் காணவில்லை. ஆயின் தோழி, நீ அந்த முல்லை போன்றவள் அல்லள். உனக்கு கண் இருப்பது உண்மையானால் என் துன்பம் கண்டு நீ சிரிப்பதை விட்டு அதை காணலாம். காதலன் இத்தனை நாளில் வருவேன் என குறிப்பிட்டுச் சென்ற நாள் கணக்கு தவறாதிருக்கு இது அந்த கார்பருவம் இல்லை என்றால் இந்த மழையானது தொடர்ந்து பெய்யாது. என்னை ஆற்றுவிக்கு உன் உள்ளத்தினின்று தோன்றியவையே அல்லாது எனக்கு ஆதரவாக இராது என்றாள்.
பாடல் 109. என் போல் இகுழி இருங்கடல் மாந்திய கார் பொன் போல் கார் கொன்றை புரிந்தன பொன் போல் துணை பிரிந்து வாழ்கின்றார் தோன்றவர் தோன்றார் இணை பிரிந்து வாழ்வர் இனி.
விளக்கம் என் உயிர் போன்றவளே, முகில்கள் மழை பொழியும் பொருட்டு பெரிய கடல் நீரை பருகி கருத்து காணப்பட்டன. கொன்றை மலர்கள் வரிசையான மாலையாய் கொண்டு விளங்கின. காதலர் திரும்பி வந்து காதலியுடன் இன்புறுத்துகின்றனர். பொருள் காரணமாக பிரிந்து சென்ற தலைவர் திரும்பி வராமல் இருக்கின்றார் என்று தலைவி கூறினாள்.
பாடல் 110. பெரியார் பெருமை பெரிதே இடர்கண் அரியார் எளியர் என்று ஆற்றா பரிவாய் தலை அழுங்க தன் தளவம் தாம் நகக்கண்டு ஆற்றா மலை அழுத சால மருந்து.
விளக்கம் தோழியே, நம் துன்பத்தை பார்த்து செம்முல்லை செடிகள் அற்ப குணத்தால் நகைத்தவாறு பூத்தன. மலைகளோ தலைவர் தொலைவில் உள்ளாரே என்று எண்ணி மழை நீரை கண்ணீராய்க் கொண்டு வாய்விட்டு அழுதன. எனவே பெருந்தன்மை குணம் உண்மையில் கொண்டாடத்தக்கவையாகவே விளங்கும் என்று தலைவி கூறினாள்.
பாடல் 111. காலம் கடி அரங்கா கைமறிப்ப கோடலார், வானம் வெளிப்ப வண்டு யாராக வேணல், வளராமையில் ஆட வாட்கண்ணாய் சொல்லாய், உளர் ஆகி உய்யும் வகை.
விளக்கம்: முல்லை நிலம் நாடக அரங்காகவும், முகில் இடிக்குரலான பாடலை பாடவும், வண்டுகள் இசைக்கவும், மயில் ஆடவும், வெண்காந்தள் கைகளை அசைக்கவும் பொருந்திய இக்கார்காலத்தில் காதலரை பிரிந்த காதலியர் இரவாமல் நிலை பெற்று பிழைக்கக்கூடிய வழி இருந்தால் கூறு என்று தலைவி தோழியிடம் கூறியது.
பாடல் 112. தேரோன் மலை மறைய தீம் குரல் வேது ஆகஸ்டு, வாரான் விடுவானோ வாட்கண்ணாய் கார் ஆர், குறுந்தோடு முல்லை குலைத்தலகான் நாமும், விருந்தோடு நெற்றல் விதி.
விளக்கம்: தோழி தலைவியிடம் சூரியன் மறைந்து மாலை காலம் உண்டானது. ஆயரின் குழல் இசை கொடியதாக விளங்கின. குறுத்த மரங்களும் முல்லைக் கொடிகளும் பூத்தன. இது தலைவன் குறிப்பிட்ட பருவமாகும். நம் தலைவன் வாராமல் கைவிடுவானோ? கைவிடான் அவன் வரவை நோக்கி விருந்து செய்து காத்திருத்தல் நம் கடமையாகும் என்று கூறினாள்.
பாடல் 113. பரி ஓலை மேலோடு கீழா இளையர், பிரியோலை பேர்த்து வெளியா கதிப்ப, நரி உளையும் யாமத்தும் தோன்றாரால் அன்னாய், விரி உலை மான் தேர் மேல் கொண்டார்.
விளக்கம்: என் தாய் போன்றவளை பரி என்ற படுக்கை கீழாக கொண்டு ஆட்டு மந்தையை காப்பவர் ஆயர்கள். அவர்கள் ஆடுகளை பிரிக்கக்கூடிய கருவியான பிரியோலையை அசைத்து காட்டி அழைத்து அதட்ட, ஆடுகளை கொல்ல எண்ணிய நரிகள் அச்சம் கொண்டு கதறுகின்ற நள்ளிருள் பொழுதாக ஆகியும் குதிரை பூட்டப்பட்டு தேர் மீது சென்ற தலைவர் திரும்ப வந்தாரில்லை என்று தலைவி தோழியை பார்த்து சொன்னாள்.
பாடல் 114. பார்த்து படுகடல் மாந்தி பல கொண்மோ, காத்து கனை துளி சிந்தாமை பூத்து, குறுந்தே பருவம் குறித்து இவளை நைந்து, வருந்தே என்றாய் நீ வரைந்து.
விளக்கம்: குறுந்த மரமே, மழை நன்றாக பெய்யாமலேயே மலர்களை நிரப்பி இது கார்பருவமோ என்று எண்ணும்படி என் தலைவியை தணித்து உடல் மெலிந்து துன்பம் அடையச் செய்தாய் என்று தோழி தலைவியின் காதில் விழும்படி இது கார்பருவம் அன்று என்று கூறினாள்.
பாடல் 115. படம் தடன் கண் பல் பனை போல் வான் முழங்கள் மேலும், கொடும் தடன் கண் கூற்று மீன் ஆகஸ்டு நெடுந்தடங்கண், நீர் நின்ற நோக்கின் நெடும் பனை மென் தோளாக்கு, தேர் நின்றது என்னாய் தெரிந்து.
விளக்கம்: மேகம் இடிக்க மின்னல் தலைவியை வறுத்து அதை பொறுக்காத தோழியே, என் தேர் திரும்பி வந்து நின் இல்லத்து வாயிலில் நிற்கிறது என கூறுவாயாக என்று தலைவன் தோழியிடம் கூறியது.
பாடல் 116. குறுந்தே கொடி முல்லாய் கொந்தாய் தளவே, முருந்து ஏயிரோடு தார் பூப்பித்திருந்தே, அரம்பு ஈர் முலையால் அணி குழல் தார் வைத்தோர், பெரும் பீர் பசப்பித்தீர் பேர்ந்து.
விளக்கம்: குறுந்த மரமே, கொடி முல்லையே, கொன்றே மரமே, முல்லைச்செடியே, தலைவியின் அழகிய கூந்தல் தாழ்ந்து புரள்கின்ற மூங்கில் போன்ற தோள்களை பீர்க்கம் பூவின் நிறம் போல பசலை திரும்பவும் பூக்கச் செய்தீர். இது என்ன கொடுமை என்று தோழி கூறியது.
பாடல் 117. கத நாகம் புற்று அடைய கார் ஏறு சீர, மத நாகம் மாறு முழங்க புதல் நாகம், போன் பயந்த வெள்ளி புறமாக பூங்கோதாய், என் பசந்த மென் தோல் இனி.
விளக்கம்: நாகங்கள் புற்றில் சேரும்படியாக இடியெடுக்க, அதற்கு எதிராக மத யானை ஒலிக்கவும், புதர்கள் சூழப்பட்டு புங்கை மரம் பூக்களை பூக்கவும் கார்காலம் வந்தது. காதலரும் வருவார். மென்மையான தோள்கள் எக்காரணத்தால் வசலை பூத்தன என்று தலைவியை தோழி ஆற்றினாள்.
பாடல் 118. கார் தோன்றி பூவுற்ற காந்தள் முகை விளக்கு, பீர் தோன்றி தூண்டுவாள் மெல் விரல் போல் நீர் தோன்றி, தன் பருவம் செய்தது காணம் தடன் கண்ணாய், என் பருவம் அன்று என்றி இன்று.
விளக்கம்: பீர்க்கம் பொன் நிறம் போன்ற மலர்களையும், காந்தள் அரும்புகள் கார்த்திகை மலர் மீது பொருந்தியும், முல்லை நிலம் மழையால் நிரம்பியும் தனக்குரிய கார்பருவத்துடன் விளங்குகின்றன. அவ்வாறு இருக்க தலைவர் வருவதாக கூறிய கார்பருவம் அன்று என்று நீ எவ்வாறு கூறுகின்றாய் என்று தலைவி தோழியிடம் வினவுதல்.
பாடல் 119. உகவும் கார் அன்று என்பார் ஊரார் அதனே, தகவும் தகவு அன்று என்று ஓரேன் தகவேகொல் வன் துடுப்பு ஆய் பாம்பு ஆய் விரல் ஆய் வளை முறி ஆய் வெண்குடை ஆம் தன் கோடல் வீந்து.
விளக்கம். என் தோழியே, இந்த ஊரில் உள்ளவர் கார்பருவம் அன்று என்று உரைத்தார். வெண்காந்தல் துடுப்பைப் போல் அரும்பி பின்பு பாம்பைப் போல் அரும்பு நீளப் பெற்று கைவிரல் போன்று விரிந்து வளையும் தளிர் போன்ற இதழ்களைக் கொண்டு கீழ் முகமாக மடிந்து வெண்மையான குடை போன்று காணப்பட்டு கார்பருவம் இது என்பதை வலியுறுத்தும். அங்கனம் இருக்க இதனை கார்பருவம் அன்று என்பது தக்கதோ என தோழியை நோக்கி தலைவி வினவினாள்.
பாடல் 120. பீடை இலார் என்பார்கள் காணார்கொள் வெண்கதிரால் கோடை எலாம் பொன் ஆய் கொழும் கடுக்கை காடு எலாம் அத்தம் கதிரோன் மறைவதன் முன் வண்டொடுத்தேன் துத்தம் அறையும் தொடர்ந்து.
விளக்கம். கொன்றை மலர்கள் பூக்க முல்லை காடு எங்கும் வண்டுகள் கூடி துத்தம் என்ற பண்ணை பாடும். இதை பருவம் அல்லா பருவத்தினை கண்டு வருந்தும் இழிகுணம் உடையவர்கள் என நம்மை குறை காணும் இந்த ஊரவர் இது கார்பருவம்தான் என்று அறிய மாட்டாரோ என்று தலைவி தோழியை வினவினாள்.
பாடல் 121. ஒருத்தி யான் ஒன்று அல பல் பகை எண்ணே விருத்தியா கொண்டன வேறா பொறுத்தின் மடல் அன்றில் மாலை படுவசி ஆம்பல் கடல் அன்றி கார் ஊர் கருத்து.
விளக்கம். தோழி, நான் ஒருத்தியாயிருந்தும் துணையை விட்டு பிரிந்த அன்றில் பறவையும் மாலையும் மழையும் ஆம்பல் குழல் ஓசையும் கடலும் கார்முகிலும் எனக் கூறப்பட்ட பல பகைகளும் என் மீது ஊர்ந்து என்னை வருத்துவதே தம் தொழிலாகக் கொண்டுள்ளன. இதற்கு நான் என் செய்வேன் என்று தலைவி கூறினாள்.
பாடல் 122. காணம் தலை செய்ய காப்பார் குழல் தோன்ற ஏனம் இழந்த மணி எதிரே வானம் நகுவது போல் மீன் ஆட நானா என் ஆவி புகுவது போலும் உடைந்து.
விளக்கம். முல்லை தழைக்க ஆயர் புல்லாங்குழல் ஓசை எழுப்ப மின்னல் ஒளிவிட இந்நிலையைக் கண்டும் இரவாமையால் நாணம் இல்லாத என் உயிர் தூளாகி உதிர்ந்து விழுவது போல் உள்ளன என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 123. இம்மையால் செய்ததை இம்மையே ஆம் போலும் உம்மையே ஆம் என்பார் ஓரார்கான் நம்மை எளியர் என நெளிந்த இருங்குழலாதேடி தெளியச் சுடப்பட்டவாறு.
விளக்கம். தோழி, குழல் ஓசை பலரும் அறிய சுட்டுத் துளைப்பட்ட முறையைக் காண்பாய். ஒருவன் செய்த தீவினை இப்பிறவியிலேயே பயனை தரும். இதை அறியாதவரே இத்தீவினை மறுபிறவியில் பயன் அளிக்கும் என்று கூறுவர் என்று தலைவி தோழியிடம் கூறியது.
5வது மருதம். பாடல் 124. செவ்வழி யாழ் பான்மகனே சீரார் தேர் கையினால் இவ்வகை ஈர்த்து உயிப்பான் தோன்றாமுன் இவ்வழியே ஆடினான் ஆய் வயல் ஊரன் மற்றும் எங்கேயர்தோள் கூடினான் பின் பெரிது கூர்ந்து.
விளக்கம். யாழை உடைய பாணனே, மருத நிலத்துக்குரிய தலைவன் என் மகன் பிறப்பதற்கு முன்னம் இவ்வீட்டில் தங்கினான். என் மகன் பிறந்த பின்பு எனக்கு தங்கையரான பரத்தையர் தோள்களில் மிகவும் விரும்பி புணர்ந்து மகிழலானான். ஆதலால் நான் தலைவனுக்கு தகுந்த தலைவி அல்லேன் எனக் கூறி வாயில் மறுத்தாள்.
பாடல் 125. மா கோன் யாழ் பான்மகனே யானை பாகனார் தூக்கோல் துடியோடு தோன்றாமுன் தூக்கோல் தொடி உடையார் சேரைக்கு தோன்றுமோ சொல்லாய் கடி உடையேன் வாயில் கடந்து.
விளக்கம். பாணனே, மண்ணால் செய்யப்பட்ட விளையாட்டு யானைக்கு ஓட்டம் கருத்தாவான என் மகனார் கொட்டும் தூக்கோல் தொடியுடனே அவன் பிறப்பதற்கு முன் தலைவனால் மணந்து கொள்ளப்பட்ட வாழ்வையுடைய என் வீட்டு வாயிலை தாண்டி தூய்மை வளைவுகளையுடைய வளையல் அணிந்த பரத்தையரின் இருப்பிடத்துக்கு போய்க் காணப்படுகிறாரே. என் சொல்லுக்கு மாறுண்டாயின் கூறுவாய் என்று தலைவி சொன்னாள்.
பாடல் 126. விளறி யாழ் பான்மகனே வேண்டா அழையில் முளறி மொழியாது உளறி கிளறி நீ பூங் கண் வயல் ஊரன் புத்தில் புகுவதன் முன் ஆங்கன் அரிய உரை.
விளக்கம். யாழைக்கையில் கொண்ட பாணனே, விரும்பப்படாத செய்தியைக் கொண்டு வராதே, கொடிய சொற்களை இங்கு கூறாதே, இந்த இடம் விட்டு புறப்படுவாயாக. தலைவன் பரத்தையர் இல்லத்தில் புகுவதற்கு முன்பு அங்கு சென்று அப்பரத்தையர் அறிந்து மகிழும்படி அவர்களுக்கு சொல்வாயாக என்று தலைவி வாயில் மறுத்தாள்.
பாடல் 127. மென் கண் கலி வயல் ஊரந்தன் மேமையே எங்கட்கு உரையாது எழுந்து போய் இங்கன் குலங்காரம் என்று அணுகான் கூடும் கூத்தி என்றே அலங்கார நல்லார்க்கு அறை.
விளக்கம். தலைவி பாணனை நோக்கி மருத நிலத்தூரனின் உண்மை சொற்களை இங்கு எமக்கு கூறியவாறு காலத்தை தழைக்க வேண்டா. இந்த உலகத்தில் நல்ல குலத்தில் வந்த மனையாளை சேர்ந்து கழுத்தல் பொண்ணுக்கு இடம் கார மருந்தை போன்று கொடியது என்று தலைவன் நினைத்து அவளை நெருங்காது பரத்தையர் புணர்ச்சி இன்பம் தரும் என்று எண்ணி அவர்களுடன் சேர்ந்து வாழும்படியான குடும்பத்திற்கு ஏற்றமில்லாத அலங்கார பொம்மையாகிய தம்மை அலங்கரித்தலையே பணியாக கொண்ட பரத்தையர்க்கு நீ சொல்வாயாக என கூறினாள்.
பாடல் 128. செந்தாமரை பூ உர நிமிர்ந்த செந்நெல்லின் பயந்தார் புனல்வாய் பாய்ந்து ஆடுவாள் அம்தார் வயந்தகம் போல் தோன்றும் வயல் ஊரன் கேண்மை நயந்து அகன்று ஆற்றாமை நன்று.
விளக்கம்: செந்தாமரை மலருடன் ஒன்றாக வளர்ந்து நிற்கின்ற செந்நெல் பயிரனது பசுமையான கதிர்குலைகளையுடைய ஆற்று நீரில் குதித்து விளையாடும் பரத்தையரின் மார்பில் அணிந்துள்ள அழகிய மாலையின் வயப்பட்ட அவளது மனம் போல விளங்கும் தலைவனின் நட்பினின்றும் நீங்கி துன்பத்துடன் வாழ்தல் நல்லதாகும் என்று தலைவி சொன்னாள்.
பாடல் 129. வாடாத தாமரை மேல் செந்நெல் கதிர் வணக்கம் ஆடா அரங்கினுள் ஆடுவாள் ஈடு ஆய புல்லகம் ஏய்க்கும் புகழ் வயல் ஊரந்தன் நல் அகம் சேராமை நன்று.
விளக்கம்: மலர்ந்த தாமரை மலரிடத்தே செந்நெற் கதிர்கள் வணங்கி எங்குமாறு கூத்தியர் ஆடும் ஆற்று நீரில் நீராடுபவளாக உள்ள பரத்தையர் பலரும் தழுவும் தலைவனின் மார்பை தழுவாமை நல்லதே ஆகும் என்று தலைவி தனக்குச் சொல்லியது.
பாடல் 130. இசை உரைக்கும் என் செய்தில் இர நின்று அவரே வசை உரைப்பச்சால வழுத்தீர் பசை போரே மே மறுத்து ஒல்லா மிகு புனல் ஊரந்தன் பொய் மறுத்து பெற்ற பொழுது.
விளக்கம்: மருத நிலத்தாரின் பொய்யான மொழிகளை கேட்டது போதும் என்னிடம் தலைவன் செய்யும் காதல் செயல்களே அவனது புகழை தெரிவிப்பவை. புணர்ச்சி எண்ணி நிற்பவரை உம் புகழ் சொற்களே இகழ்ச்சியை எடுத்துக் காட்டும்படி போற்றிக் கூறாது சொல்லுங்கள் என்று தலைவி வாயில் வந்தவனிடம் கூறியது.
பாடல் 131. மடங்கு இரவு போலும் யார் பண்பு இலா பான தொடங்கு உறவு சொல் துணிக்க வேண்டா முடங்கு இரவு பூட்டுற்றவில் ஏய்க்கும் பூங்கொய்கே ஊரன் போய் கேட்டு உற்ற கீழ் நாள் கிளர்ந்து.
விளக்கம்: மடங்கிய இறால் மீனை போன்று யாழையுடைய பண்புகள் இல்லாத பானனே. தலைவன் பொய் மொழிகளை கேட்டு அறிந்து சென்ற நாட்சேதிகளை எடுத்துச் சொல்லி எமக்குள் தொடங்கு பெற்றுள்ள உறவின் தன்மையை உன் சொற்களால் துணிய வேண்டியது இல்லை. யாம் நன்றாய் அறிவோம் என தலைவி பாணனிடம் கூறினாள்.
பாடல் 132. எங்கியரில் உள்ளானே பாண நீ பிறர் மங்கியரில் என்று மயங்கினாய் மங்கியரில் என்னாது இரவாது இவண்ணின் இகந்தைகள் பின்னார் இல் அந்தி முடிவு.
விளக்கம்: பாணனே, பிறரான பரத்தையர் வீடு என்று எண்ணி நீ வந்துவிட்டாய். பரத்தையின் வீட்டில் மன விழா தொடங்கும் வேளையாம். என் இல்லத்தை பரத்தையர் இல்லம் என்று எண்ணாது நீங்கி பரத்தையர் மனைக்குச் செல்வாயாக என்று தலைவி பாணனிடம் கூறினாள்.
பாடல் 133. பாலை யாழ் பான் மகனே பண்டு நின் நாயகர்க்கு மாலை யாழ் ஓதி வருடாயோ காலை யாழ் செய்யும் இடம் அறியாய் சேர்ந்தாய் நின் பொய்மொழிக்கு நையும் இடம் அறிந்து நாடு.
விளக்கம்: யாழை உடைய பாணனே, முன்பு உன் தலைவனுக்கு மாலை பண்ணை பாடி தொண்டு செய்தது இல்லையோ? காலை பண்ணை பாடும் நிலையை தெரியாதவனாய் வாடாது உன் பொய்ச் சொற்களுக்கு மனம் நிகழும்படியான இடத்தை அறிந்து செல்வாயாக என்று தலைவி பாணனிடம் கூறினாள்.
பாடல் 134. கிழமை பெரியோர்க்கு கேடு இன்மை கொல்லோ பழமை பயன் நோக்கி கொல்லோ கிழமை குடி நாயகர்தாம் பல பெற்றாரின் கேளா அடி நாயன் பெற்றாருள்.
விளக்கம்: பெரியவர்க்கு உரியார் என பாராட்டும் தன்மை நீங்காது போக்கினாலோ பழையவை மக்களுக்கு பல வகையிலும் பயன்படுபவை என நினைத்து பார்த்தாலோ பல குடிமக்கள் தலைவர்களை பெற்றவரைப் போல தாழ்மை கொண்ட யான் உறவு போன்று வாயிலாக வருவதற்கு காரணமாய் அமைந்த தலைவி அருளானது எனக்கு வாய்த்தது என்று விரலி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 135. என் கேட்டி ஏழாய் இரு நிலத்தும் வானத்தும் முன் கேட்டும் கண்டும் முடிவு அறியேன் பின் கேட்டு அணி இகவா நிற்க அவன் அனந்து மாதர் பணி இகவான் சால பணிந்து.
விளக்கம்: பெண்ணே, தலைவன் தலைவியின் பின் போய் அவள் ஏவியதை செய்கிறான். அவள் ஆணையை தட்டாமல் நடக்கிறான். இதற்கு முன் இத்தகைய நிலையை நான் அறியேன் என்று காமக்கிழத்தி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 136. எங்கே இயல்பின் எழுவல் யாழ்ப்பான் மகனே தம் கையும் வாயும் அறியாமல் இங்கன் உளர உளர உவன் ஓடிச்சால வளர வளர்ந்த வகை.
விளக்கம்: பாணனே, என் மகன் மழலை சொல்லால் மகிழ்ந்து வளர்ந்த முறையால் பரத்தையுடன் கூடிய தலைவன் போன்று கிளர்ச்சி அடைந்து வாழ்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று தலைவி கூறினாள்.
பாடல் 137. கருங்கோட்டு செங்கண் எருமை கழனி, இருங்கோட்டு மென் கரும்பு சாடி வரும் கோட்டால், ஆம்பல் மயக்கி அணிவளை ஆழ்ந்து அழகார், தாம் பல் அசையின வாய் தாழ்ந்து.
விளக்கம்: எருமை வயல்களில் விளைந்த கரும்பை மோதி கொம்புகளால் ஆம்பல் மலர்களை கலக்கி குவளை மலர்களை தின்று அசை போடுவதை காண்பாயாக என்று தலைவி தோழைக்கு கூறினாள்.
பாடல் 138. கன்று உள்ளி சோர்ந்த பால் கால் ஒற்றி தாமரைப்பூ, அன்று உள்ளி அன்னத்தை ஆர்த்துவான் சென்று உள்ளி, வந்தையார் என்னும் வகையிற்றே மற்ற இவன் தந்தையார் தம் ஊர் தகை.
விளக்கம்: கன்றை நினைத்து எருமைகள் மடிசொறிய அப்பாலானது தாமரை மலரில் உள்ள அன்ன பறவைகள் உண்பிக்க வேண்டி வாய்க்காலாக ஒடி தாமரை குளத்தை வந்தடைந்ததைக் கண்டவர் இசென்ன அழகிய காட்சி என்று ஆச்சரியப்படும் மேன்மையுடையது என்று தலைவி மகனை புகழ்வது போல் தந்தையை தலைவனை புகழ்ந்து தோழியிடம் கூறினாள்.
பாடல் 139. மருதோடு காஞ்சி அமர்ந்து உயர்ந்த நிழல், எருதோடு உழல்கின்றார் ஓதே குருகோடு, தாராத்தோரு ஆய்ந்து எழுப்பும் தனம் கழனித்தே, ஊரா தேரான் தந்தை ஊர்.
விளக்கம்: மேல் அமர்ந்து செல்ல முடியாத சிறு தேரனை உடைய என் மகனின் தந்தையின் ஊர், மருத மரங்களுடன் காஞ்சி மரங்கள் வானளாவிய நிழலில் உழவர்கள் இருக்க, நாரை வாத்துகள் ஒலியுடன் கலந்து காணும் குளிர்ந்த வயல்களுடன் கூடியதாகும் என்று தலைவி தோழியிடம் கூறியது.
பாடல் 140. மணார்குலை வாழையுள் தொடுத்த தேன் நமது என்று, உண்ணா போன் தாமரை பூ உள்ளும் கணார், வயல் ஊரன் வண்ணம் அறிந்து தொடுப்பாள் மயல் ஊர் அறவர் மகள்.
விளக்கம்: மண்ணில் படிந்த குலையினை உடைய வாழை மரத்திடையே வைக்கப் பெற்ற தேனினை நம்முடையது என்று உண்டு மயக்கமுற்ற மருத நிலத்தூரனின் மகள் மருத நிலத்தலைவன் அழகைக் கண்டு மாலையை தொடுப்பாள் என்று தோழி செவிலிக்கு கூறியது.
பாடல் 141. அணிக்குரல் மேல் நல்லாரோடு ஆடினேன் என்ன, மணிக்குரல் மேல் மாதரால் ஓடி மணிச்சிரல், பாட்டை இருந்து அயரும் பாய் நீர் கழனித்தே, ஆட்டை இருந்து உறையும் ஊர்.
விளக்கம்: மணியொலி போன்ற குரலையுடைய மேன்மையான தலைவி, அழகிய பரத்தையுடன் நான் விளையாடினேன் என்று நினைத்து ஊடல் கொண்டு உள்ளத்தை அடக்கியிருக்கிறாள். அத்தலைவியின் ஊரானது சிச்சிலி பறவை பாடும் வயல்களுடன் கூடியது என்று தலைவன் பாணனிடம் கூறினான்.
பாடல் 142. தன் கயத்து தாமரை நீர் சேவலை தாழ்பளே, உன் கயத்து உள்ளம் வயல் ஊரவன் கயம், போலும் நின் மார்பு புள்ளி வேக்கேத்து ஒன்று இவள் மாலம் மாறா நோய் மருந்து.
விளக்கம்: குளிர்ந்த குளத்தில் மலர்ந்துள்ள தாமரை மலரிலேயுள்ள பெரிய ஆண் அன்னப்பறவைக்கு கீழ்ப்படியும் இயல்புடைய பெண் அன்னப்பறவை நீரில் இருந்து நினைக்கும்படியான மருத நிலத்தலைவனே, உன் மார்பானது உன்னுடன் கூடி வாழ்கின்ற இவனது மயக்கத்தை நீங்காத காமநோய்க்கு மருந்தாகி புளியம் பழத்தினிடம் மக்கள் அடையும் ஆசை போன்று மேலும் விரும்பும் மேன்மை உடையதாகும் என்று தோழி தலைவனிடம் கூறினாள்.
பாடல் 143. நன் வயல் ஊரன் நரின் சாந்து அணி அகலம், புள்ளி புடை பெயரா மாத்திரை கண் புள்ளியார், கூட்டு முதல் உரையும் கோழி துயில் எடுப்ப பாட்டு முரலுமாம்பான்.
விளக்கம்: வளமிக்க மருத தலைவனின் மனமிக்க சந்தன குழம்பு அணிய பெற்ற மார்பின் கண்ணே நம் தலைவி அன்புடன் கூடியிருந்து விட்டு விலகாத வேளையில் நெற்கூடு உச்சியில் தங்கியிருக்கும் சேவல் கூவி எழுப்ப, அதனால் எழுந்த வண்டினங்கள் இசையுடன் பாடலை பாடத் தொடங்கிவிடும் என்று தோழி செவிலிக்கு கூறினாள்.
பாடல் 144. அறத்தம் ஒடியி அணி பழுப்ப பூசி, சிரத்தையால் செங்கழநீர் சூடி பரத்தே, நினை நோக்கி கூறினும் நீ முழியல் என்று மனை நோக்கி மாண்விடம்.
விளக்கம்: தலைவா, பரத்தை வசை கூறினாலும் ஒன்றும் கூறாது திரும்புக என்று தோழர்கள் அறிவுரை கூறினார்கள். மேலும் நீ வாழும் இந்த இல்லத்தை நோக்கி உன் குலம் விளங்க மேன்மை அடைய தலைவி சேடியை அனுப்பியிருக்கிறாள், அதைக் காண்பாயாக என்று தலைவனிடம் தோழர்கள் கூறினர்.
பாடல் 145. பாட்டு அறவம் பண் அறவம் படியாத கோட்டு அறவம் இன்னிவை தாம் குழும கோட்டு அறவம், மந்திரம் கொண்டு உங்கள் என்ன மகச் சுமந்து இந்திரன் போல் வந்தான் இடத்து.
விளக்கம்: பாக்களை பாடும் ஒலியும் இசையும் கொம்பான குழலின் ஒலியும் இசைக்கும் இந்த நேரத்தில் வாசுகியை சுற்றி கடைந்த மந்திரமலையைப் போன்று தன் மகனை பெற்ற தலைவன் இந்திரனைப் போல் தலைவியின் இடப்பாகத்தில் வந்து நின்றான் என்று தோழி கூறினாள்.
பாடல் 146. மண் கிடந்த வையகத்தோர் மற்றும் பெரியராய் என் கிடந்த நாளான் இகழ்ந்து ஒழுக பெண் கிடந்த தன்மை ஒழிய தரளமுலையினாள் மென்மை செய்தித்தாள் மிக.
விளக்கம்: சான்றோர் புகழும்படி குறுகிய வாழ்நாளில் பெண்ணின் பெருமை நிலைத்திருக்கும்படி முத்து மாலையை அணிந்த தலைவி எளிமை இனிமை அன்பு இவற்றை இல்வாழ்க்கையாக கொண்டு வாழ்கிறாள் என்று தலைவனிடம் வாயிலோன் கூறினான்.
பாடல் 147. செங்கண் கருங்கோட்டு எருமை சிறுகனையா அங்கன் கழனி பழனம் பாய்ந்து அங்கன் குவளை அம் பூவோடு செங்கயல் மீன் சூடி தவளையும் மேற்கொண்டு வரும்.
விளக்கம்: எருமை கண்களை போன்ற குவளை மலர்களுடனே சிவந்த கயல் மீன்களையும் சூடிக்கொண்டு தவளையை முதுகில் சுமந்து வைத்துக் கொண்டு வருகிறது, என்னே வியப்பு என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 149. இருள் நடந்தன்னை இருங்கோட்டு எருமை மருள் நடந்த மாப்பழனம் மாந்தி பொருள் நடந்த கல் பேரும் கோட்டால் கனைத்து தம் கன்று உள்ளி நெல் போர்வு சூடி வரும்.
விளக்கம்: இருள் நடப்பது போல் கொம்புகள் கொண்ட எருமைகள் கண்டோர்க்கு மன மயக்கத்தை தரும் குவளை மலரை உண்டு தன் கன்றுகளை நினைத்து நிற்கதர் போர்களை சூடிக் கொண்டு வரும் என்று தலைவி தோழியிடம் கூறினாள்.
பாடல் 149. பொன் கிடந்த புன்மேல் நுண் நீத்து ஒழுகி வாழினும் பெண் கிடந்த தன்மை பெறுதரோ பண் கிடந்து செய்யாத மாத்திரையே செங்கையல் போல் கண்ணினாள் நயாததான் நானுமாறு.
விளக்கம்: தலைவா, நீ மனு என்ற அரசனின் அறநெறியானது உன்னை விட்டு நீங்கும்படி தீய ஒழுக்கத்தை கொண்டு வாழ்ந்தாலும் உன் கையில் போன்ற கண்களை உடைய தலைவி உடலை மேற்கொண்டு வருந்தாமல் நாணம் அடையும் வகையில் பெண்மையாகிய பேரரசு குணம் அவளிடம் பொருந்தி கிடக்கும் தன்மை இவ்வுலகத்தில் காண முடியாத புதியதாய் உள்ளது என்று பெரியவர்கள் தலைவனிடம் உரைத்தது.
பாடல் 150. கண்ணங்கால் என்கோல் கலவை யாழ்ப்பாண் மகனே எண்ணுங்கால் மற்ற இன்று இவளோடு நேர் எண்ணின் கடல் வட்டத்து இல்லையால் கால் பெயர் சேராள் அடல் வட்டத்தார் உளரேல் ஆம்.
விளக்கம்: பாணனே, இவளுக்கு ஒப்பானவரை எண்ணி பார்த்தால் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் காண இயலாது. நடுகள் இடத்தே பெயர் சேரப்பெறாத மேல் உலகப் பெண்கள் இருப்பாராயின் இவளுக்கு ஒப்பாவார் என்று தலைவன் பாணனிடம் உரைத்தான்.
பாடல் 151. சிறு ஆடம் கிண்கிணிக்கால் செம்பொன்சை பட்டத்து நீரு ஆடம் ஆயது இவன் நின்முனா வேறு ஆய மங்கையர் இல் நாடுமோ மா கோல் யாழ்ப்பான் மகனே எங்கியர் இல் நாடலாம் என்று.
விளக்கம்: பாணனே, காலில் கிண்கிணி அணிய நெற்றிச் சுட்டி புழுதி படும்படி எம்மகனுடன் வீட்டின் முன் பறத்தையுடன் விளையாடுவது போல் தலைவன் விளையாட விரும்பான். ஆதலால் நீ வீணாக வாயில் வேண்டாதே என்று தலைவி கூறினாள்.
பாடல் 152. முலையாலும் போனாலும் முன்கண் தாம் சேர்ந்த விளையாலும் இட்ட குறியே உலையாது நீர் சிதைக்கும் வாய்ப்புதல்வர் நிற்கும் முனை முளைப்பால் தார் சிதைக்கும் வேண்டா தழூர்.
விளக்கம்: தலைவா, பரத்தையர்கள் தம் மார்பாலும் அணிகளாலும் உன் மார்பில் பொறுத்து சேர்த்து குறியானது கெடாத வண்ணம் என் முன் வந்து நிற்கின்றாய். உமிழ்நீரை சிந்தும் வாயை உடைய என் மகன் உண்ணம் கொங்கையின் பால் உன்னை தழுவினால் வெளிப்பட்டு அழிந்துவிடும். எனவே என்னை தழுவிக் கொள்ளுதல் வேண்டியது இல்லை என்று தலைவி கூறினாள்.
பாடல் 153. துணி புலவி ஊடலின் நோக்கேன் தொடர்ந்த கனை கலவி காதலினும் காணேன் முனிவு அகலின் நானா நடுக்கும் நழி வயல் ஊரனே காணா எப்போதுமே கண்.
விளக்கம்: தொடர்புடைய இன்பமாகிய கனியினை தலைவருடன் கலந்து அந்த அன்பு மிக்க காலத்திலும் காணப்பெற்றதில்லை. ஆகவே மருதத் தலைவனை என் கண்கள் எப்போதும் காண விரும்பவில்லை. அப்படி இருக்கவும் வருத்தம் மிக்க மனவேறுபாட்டை பொதுவான ஊடலைப் போல் நினைத்து பேசுதல் எதற்காக என்று தலைவி தோழியிடம் வினவினாள்.
சிறப்பு பாயிரம்: முனிந்தார் முனிவு ஒழிய செய்யற்கண் முத்து கனிந்தார் களவியல் கொள்கைக்கு அணிந்தார் இணைமாலை ஈடே இலா என் தமிழால் யாத்த திணைமாலை கைவரத்தேர்ந்து.
விளக்கம்: அகப்பொருளாகிய களவியர் கொள்கைகளை வெறுத்தவர்களின் வெறுப்பு விலகி விரும்பும்படி இனிய முத்துக்களைக் கொண்டு தொடுத்து மாலையினைப் போன்று ஈடு இணை இல்லாத இந்த வெண்பாக்களால் கோத்தது இந்த திணை மாலையாகும். திணை மாலை 150 மூலமும் உரையும் முற்று பெற்றன.